கிறிஸ்துவர்கள், மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்களான வாழ்த்துக்களை முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினாலே நம்ம மீண்டுமாக உங்களை சந்தித்து தேவனுடைய வெளியேறப்பட்ட சத்தியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியான அருமையாக தேவன் ஒரு வாய்ப்பு தந்ததுக்காக அவருக்கு கூடானுக்குரிய நன்றிகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுத்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நம்முடைய தியானத்துக்காக ரத்தம் என்கின்ற தலைப்பில் சில முக்கியமான காரியங்களை இன்றைய தியானமாக நாம் தியானிக்கலாம். சகோதர சகோதரிகளே, இந்த ரத்தம் குறித்து நம்ம நிறைய காரியங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். இன்னும் நம்ம குறிப்பாக சொல்லணும்னா, புதிய ஏற்பாட்டு காலத்தில் சகோதர சகோதரிகளே, இந்த ரத்தம் யாருடைய ரத்தம் குறித்து அதிகமாக படிக்கிறோம்? இங்கே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் குறித்து அதிகமாக நம்ம படிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் குறித்து நம்ம அதிகமாக நம்ம படிக்கிறோம். இன்னும் நம்ம சொல்லப்போனால், கிறிஸ்துவின் ரத்தம், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், இது மாதிரி நம்ம அநேக காரியங்கள் நம்ம படிக்கிறோம். அப்போ இது எதை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கு என்று பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, இது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து அங்க பேசப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இந்த ரத்தம் குறித்து நம்ம பொதுவாக சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். இந்த ரத்தம் விசேஷம் என்னன்னா, ஒரு மாம்சத்தினுடைய உயிர் எதில் இருக்குன்னா அந்த ரத்தத்தில் இருக்கு. லேவியராகும் 17:14.
சகல மாம்சத்தின் இரத்தம் உயிராயிருக்கிறது, இரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆகையால் எந்த மாம்சத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம், சகல மாம்சத்தின் உயிரும் அதன் இரத்தம் தானே.
அப்போ மாம்சத்தினுடைய உயிர் எதில் இருக்குன்னா ரத்தத்தில் இருக்கிறது என்று அங்க நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு மனுஷங்க நம்ம சாப்பாடு இல்லாம சில நாட்கள், சில வாரங்கள் உயிரோடு இருக்கலாம். சாப்பாடு இல்லாமல் என்ன பண்ணலாம்னா, சில வாரங்கள் நம்ம உயிரோடு இருக்கலாம். அதே மாதிரி தண்ணீர் இல்லாமல் என்ன பண்ணலாம்னா, சில நாட்கள் வந்து நம்ம உயிரோடு இருக்கலாம். இன்னுமாக காற்று இல்லாமல் இருந்தால் சில நிமிஷங்கள் உயிரோடு இருக்கலாம். ஏனென்றால் சகோதர சகோதரிகளே, இந்த ரத்தம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேலை என்னன்னா, நம்முடைய நுரையீரல் இருக்கு இல்லைங்களா சார், நம்ம காற்று ஆக்சிஜனை நம்ம உள்ளிழுத்து அந்த நுரையீரலுக்குள்ள இருக்கிற அந்த ஆக்சிஜனை நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். ஒவ்வொரு உறுப்பில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன செல்களுக்கும் என்ன பண்ணோம்னா, இந்த ரத்தம் வந்து அந்த ஆக்சிஜனை எடுத்துட்டு போய் அங்க சேர்க்கக்கூடிய ஒரு கடத்தியாக ரத்தம் வந்து இருக்கு. சகோதர சகோதரிகள், ஒரு ஜெனரல் நாலேஜ் க்வெஸ்சன் என்னன்னா, நம்முடைய உடல்ல வந்து அதிகமான ஆக்சிஜன் எந்த உறுப்புக்கு தேவையா இருக்கு? நம்முடைய பார்ட்ஸ் இருக்கீங்களா, நம்ம சரீரம், இந்த பார்ட்ஸ்ல வந்து எந்த பாகத்துக்கு எந்த உறுப்புக்கு அதிகமான ஆக்சிஜன் வந்து தேவையா இருக்கு என்று பார்க்கும்போது, ஏன்னா நம்ம பைபிள் ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால எல்லாத்தையும் படிக்க வேண்டியதா இருக்குது. சகோதர, இப்போ நம்முடைய மூளைக்கு தான் அதிகமான ஆக்சிஜன் வந்து தேவைங்களா? அதனாலதான் சகோதர சகோதரிகளே, மற்ற இடங்கள்ல வெட்டுப்பட்டாலும் கூட அவங்க உயிரோடு பிழைச்சிக்கலாம். ஆனா இந்த கழுத்து பகுதியில் வெட்டுப்பட்டாச்சுன்னா, இந்த மூளைக்கு போற ஆக்சிஜன் என்ன ஆகும், இம்மிடியா ஸ்டாப் ஆகும். அப்போ மூளை வந்து உடனடியாக எதுக்குள்ள போயிரும் அப்படின்னா, மரணத்துக்குள்ள போயிரும். சகோதர சகோதரிகளே, அப்போ மூளை வந்து மரணத்துக்குள்ள போயிட்டா அதை வந்து மீண்டுமாக புதுப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப முடியாத காரியம். ஆனா மற்ற பாகங்கள் அப்படி இல்லை, மற்ற பாகங்கள் கூட அது கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் உயிரோட துடிச்சிட்டு இருக்குங்களாம். ஆனா மூளை மட்டும் அந்த போற ஆக்சிஜன் கட் ஆயிடுச்சுன்னா இம்மிடியட்டா அது எதுக்குள்ள போயிடணும், மரணத்துக்குள்ள போயிடணும். அப்போ சகோதர சகோதரிகளே, அதனால கண்டிப்பா வந்து மாம்சத்தின் உயிர் எதில் இருக்குன்னா ரத்தத்துல இருக்கு. ஏன்னா ரத்தம் தான் என்ன பண்ணுது, அதாவது உடல்ல வந்து அந்த ஆக்சிஜனை எல்லா, அதாவது அத பிராண வாயு, உயிர் வாழ்றதுக்கு தேவையான வாயு, அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வேலையாக அது செய்து. அதனாலதான் அந்த தேவனே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ரத்தத்தில் என்ன இருக்குதுங்களா, உயிர் இருக்குது என்று அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, சரி, இந்த ஒரு பாட ஆரம்பம்காக ஒரு ஒரு வாழ்க்கை சம்பவத்தை இது நிஜமாவே நடந்தது. ஒரு வாழ்க்கை சம்பவம் நான் சொல்லி பாடத்துக்குள்ள போலாம். ஒரு இளைஞன் வந்து அவர் இருந்தாரு, ஒரு வாலிபன். அவங்க அப்பா அம்மா வந்து, அவங்க அப்பா வந்து ஒரு ஊழியக்காரராக வேலை செஞ்சிட்டு, ஒரு மினிஸ்ட்ரி அவர் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு ஊழியக்காரரா. அவங்க அந்த வாலிபனுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து தன்னுடைய மகனை வந்து எப்படியாவது ஒரு டாக்டர் ஆகணுங்கிறது அவங்களுக்கு விருப்பம். ஆனா இந்த வாலிபனுக்கு வந்து ரத்தம் பார்த்தாலே அவருக்கு ஆகாது, ரத்தத்தை கண்டாலே அவருக்கு பிடிக்காது. அதனால இப்ப ஆனா அப்பா அம்மாவோட விருப்பம் என்ன, அவரை மருத்துவராக ஆகணுங்கிறது அவங்க விருப்பம். ஆனா இவருக்கு என்ன இருக்குது, ரத்தத்தை கண்டா பிடிக்காது, ரத்தத்தை கண்டா ஆகாது. அதனால நான் டாக்டருக்கு நான் படிக்க மாட்டேன், மருத்துவம் நான் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சார் நான் என்ன பண்றேன்னா அப்பா மாதிரியே வந்து ஊழியர் செய்யறதுக்கு போறேன் அப்படின்ட்டு மினிஸ்ட்ரி பண்றதுக்காக சரி அவர் முடிவெடுத்து அவர் வராரு. நான் அப்போ இன்னும் பழைய காலத்திலலாம் பார்க்கும்போது இன்னும் கிருஷ்ணத்தில் கூட இருக்கு அந்த மாதிரி. அதாவது ஒரு ஊழியர் செய்யறதுக்கு வராங்கன்னா அவங்க சில மருத்துவ அடிப்படை உதவிகளை அவங்க கத்துக்கிட்டு இருக்கணும். அப்ப அதுக்காக என்ன பண்றாருன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இவரை. சரி நீ ஊழிய பண்ணு, மினிஸ்ட்ரி பண்ணு, ஆனா சில மருத்துவ அடிப்படை காரியங்களை நீ என்ன பண்ண, நீ கத்துக்கோ அப்படின்ட்டு ஒரு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஒரு மருத்துவமனையை. அப்ப அந்த மருத்துவமனையில ஒரு இளம் பெண் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு அதிகமான ரத்தம் வந்து வெளியாயிடுச்சு, அந்த இளம்பெண் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு மெழுகு போல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடல்ல இருக்கிற பிளட் எல்லாம் அதிகமா லாஸ் ஆனதுனால அந்த உடம்பு அந்த சரீரம் எப்படி இருக்குதுன்னாக்கா அப்படியே வெளிர் நிறமா ஆயிப்போச்சுங்களா, மெழுகு மாதிரி வெளிர் நிறமா ஆயிப்போச்சு. ஏன்னா பிளட் ரொம்ப லாஸ் ஆகி இன்னும் பல்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இன்னும் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா என்ன ஆயிரும், அந்த அம்மா அந்த பொண்ணு என்ன ஆயிரும்னா இறந்து போயிடும். கொஞ்ச நேரம் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு நம்ம டாக்டருக்கு சொல்றாங்க தெரியுங்களா, கரெக்டா நேரத்தில் சேர்த்துவீங்க, இன்னும் கொஞ்சம் நீங்க தாமதம் வாய்ந்தாலும் என்ன உயிருக்கு ஆபத்தா இருக்கு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு நேரத்தில் பிளட், ஏகப்பட்ட பிளட் லாஸ் ஆகி போச்சு. அப்போ இன்னும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மாதிரி என்ன ஆயிருவாங்க, அந்த பொண்ணு இறந்து போயிடும். அப்ப அந்த ஒரு நிலையில கொண்டு வந்து மருத்துவமனையில் அவர் சேர்க்கிறாங்க. அப்ப டாக்டருங்க உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, அதிகமா என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதிகமான ரத்தம் போயிடுச்சுங்களா, அப்ப உடனடியா என்ன பண்ணாங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ரத்தத்தை ஏத்துனாங்களா, அட்மிட் பண்ணவன என்ன பண்ணாங்கன்னா இம்மிடியா வந்து ரத்தம் வந்து ஏத்துனாங்களா. அப்ப பொண்ணு அட்மிட் ஆகும்போது எப்படி ஆனாங்கன்னா அப்படியே வெளுவெழுத்து போய் பல்ஸ் எல்லாம் வீக் ஆகி செத்து போன நிலையில அந்த பொண்ணு கிடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும்போது ரத்தத்தை அனுப்புனாங்களா, ரத்தம் உள்ள அனுப்பு ரத்தம் போயிட்டே இருக்கு, அனுப்பிட்டே இருக்கிறாங்க அந்த சரீரத்துக்குள்ள. அப்படியே அனுப்பிட்டே இருக்கும்போது முதல்ல வந்து இந்த உதடு இருக்கு இல்லைங்களா, இந்த உதடு வந்து கொஞ்சம் சிவப்பு கலரா மாறிச்சுங்களா, சிவப்பு கலரா மாறிச்சு. அப்புறமா பார்க்கும்போது இன்னும் பிளட் அனுப்பிட்டே இருக்காங்க, ரத்தம் போயிட்டே இருக்குது. அப்புறமா பார்க்கும்போது இந்த கண்ணில் இருக்கிற புருவங்கள் அப்படியே லேசா அசைக்க ஆரம்பிச்சிச்சு புருவங்கள், இன்னும் பிளட் அனுப்பிட்டே இருக்காங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கும்போது அந்த பொண்ணு அந்த மூடின கண்ணு என்ன பண்ணுச்சுங்களா, அப்படி சிமிட்டு தீ அப்படி கண்ணு முழிச்சு பாத்துங்களா அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த பொண்ணு பொழைச்சிக்கிச்சு. அந்த பொண்ணு என்ன ஆயிடுச்சுங்க, அப்போ அந்த பொண்ணு வந்து எதனால உயிர் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ரத்தத்தினால. அந்த பொண்ணு வந்து எப்படி உயிர் வந்துச்சுன்னா அந்த ரத்தத்தினால. இதை வந்து அந்த வாலிபன் பார்த்துட்டே இருந்திருக்கிறார், ரத்தம் கண்டாலே இவருக்கு பிடிக்காது. ஆனா இந்த வாலிபன் என்ன பண்ணி ட்ரைனிங்காக போனவர் இந்த மாதிரி நடந்தது என்ன பண்றாரு, பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கிறாரு. அப்ப பாத்துட்டு இருக்கவன ஓ ஒரு ரத்தத்தினால ஒரு உயிரே என்ன ஆயிடுச்சு, பொழைச்சிருச்சு. அப்ப ரத்தத்துல இவ்வளவு முக்கியமா இருக்குதுங்களா, இவ்வளவு ஒரு மதிப்பு இருக்குதா, இவ்வளவு ஒரு வேல்யூ இருக்குதா, அதனால கண்டிப்பா டாக்டருக்கு படிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணாரா, நான் அப்பா அம்மா நீங்க சொன்ன மாதிரியே நான் மருத்துவ படிக்கிறேன்ட்டு மறுபடியும் போனார். அவர் பேர் வந்து அங்க போட்டிருக்காரு பால் பிராண்ட் அப்படின்னு அவர் பேரு. அவர் அந்த மாதிரி ஒரு சம்பவம் இது எதுக்காக சொல்ல வரோம்னா சகோதர சகோதரிகளே, ரத்தத்துல வந்து என்ன இருக்குதுங்களா, உயிர் இருக்குது. ரத்தத்துல வந்து உயிர் இருக்குது என்று நம்ம பார்க்கும். இன்னும் இந்த ரத்த குறிச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம வேதாகம பிரகாரமா வரும்போது இந்த ரத்தம் வந்து நிறைய காரியங்களுக்கு அடையாளமா பேசப்பட்டிருக்கு. சோ முக்கியமாக இந்த ரத்தம் வந்து எதுக்கு சம்பந்தமானதுன்னா அதாவது கடவுளுக்கு அர்ப்பணிக்கிற காரியத்துல சம்பந்தமா இருக்கு. அதாவது தியாகம் அர்ப்பணித்தல் இதுக்கு வந்து சம்பந்தமா இருக்கு சகோதர சகோதரி ரத்தம். இன்னும் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த ரத்தம் வந்து எதுக்கு எதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னு சில பார்வை நம்ம பார்க்கலாம். இப்ப பழைய ஏற்பாடு காலத்துல இந்த ரத்தம் வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, அதாவது ஒரு உடன்படிக்கை செய்யறதுக்கு அந்த உடன்படிக்கையை வந்து உறுதி பண்றதுக்கு இந்த ரத்தம் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா உறுதி பண்ணாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உடன்படிக்கை ஒரு ஒப்பந்தம் வந்து செஞ்சாங்கன்னா அதுக்கு வெறுமனே வாயின் வார்த்தைகளே போதும். ஒப்பந்தம் செஞ்சா என்ன என்ன தேவையா இருக்கு? வெறும் வாயின் வார்த்தைகளே போதும். நீங்க பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம புதிய ஏற்பாடுல நீங்க ஏரோதனுடைய பிறந்த நாள் விழாவில் அந்த ஏரோதியாளுடைய மகள் என்ன பண்றாங்க? நடனம் பண்றாங்க, டான்ஸ் பண்ணும்போது அவங்க அந்த ஏரோத ராஜா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சபையில அந்த பொண்ணுக்கு என்ன கொடுக்கிறாருன்னா ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நீ எதை கேட்டாலும் உனக்கு நான் தரேன், எதை கேட்டாலும் தரேன்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு. வார்த்தை ஒரு ஒப்பந்தம், ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு. அப்ப கொடுத்த உடனே அந்த பொண்ணு கரெக்டா அவங்க அம்மா கிட்ட கேட்டு வந்து என்ன சொல்லுச்சு, எனக்கு யோவான்ஸ்லானுடைய தலைவர்னு. இப்ப அது என்ன பண்ண முடியாது, சொல்லியாச்சு அந்த வார்த்தை, அந்த வாக்கு வந்து கொடுத்தாச்சு. இப்ப அந்த வாக்கு ராஜா என்ன பண்ண முடியாது, அதை உடைக்க முடியாது, அதை மாத்த முடியாது. அப்போ என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சிறைக்கு ஆள் அனுப்பி அது வாக்கு சொன்னது சொன்ன சொல்லியாச்சு, அது ஒன்னும் பண்ண முடியாது. அதனால யோவான்ஸ்லானுடைய தலை என்ன பண்ணுங்க, வெட்டி கொண்டு வந்து கொடுங்க என்று அங்க சொன்னாரு. நீங்க மத்திய 14:7-9
அதே நிமித்தம் அவன் எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானகனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். ராஜா துக்கம் அடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்கள் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவட்கூடத்திலே யோவானை சிறைச்சேதம் பண்ணுவித்தான். அவனுடைய சிறசை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனாள்.
இதுதான் ஒப்பந்தம், அந்த வாக்கு வந்தது சொல்லியாச்சு. அது வார்த்தைகளே போதும், ஒரு ஒப்பந்தம் செய்யறதுக்கு வாயின் வார்த்தைகளே போதுமானது. ஆனா நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகள், பழைய ஏற்பாடு காலத்துல அப்ப அந்த ஒப்பந்தம் வந்து வாயின் வார்த்தைகளே போதும். ஆனாலும் அந்த ஒப்பந்தத்தை வந்து மேலும் உறுதி செய்வதற்காக அந்த ஒப்பந்தத்தை வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங், அப்போ அதை ஊன்ற கட்டுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மிருகத்தை வெட்டி அதனுடைய ரத்தத்தை சிந்தி அந்த மிருகத்தை துண்டங்களாக பிரிச்சு அந்த துண்டங்கள் நடுவே என்ன பண்ணுவாங்கன்னா கடந்து சென்று இவ்விதமாக அந்த ஒப்பந்தத்தை என்ன பண்ணுவாங்கன்னா உறுதி செஞ்சாங்க. இன்னைக்கு இன்னைக்கு நம்ம காலத்துல ஒப்பந்தம் எதன் மூலமா உறுதி பண்றோம்? இன்னைக்கு பேச்செல்லாம் இருந்தா இருக்கட்டும்பா, முதல்ல பாண்டு பேப்பர்ல என்ன பண்ணு, கையெழுத்து போடு. ஏன்னா அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டாதான் என்ன அர்த்தம், அது உறுதின்னு அர்த்தம். அப்போ பழைய காலத்துல இந்த மெத்தட் இருந்துச்சு. பழைய காலத்துல பார்க்கும்போது ஒரு ஒப்பந்தம் செய்யும் போது அந்த மிருகத்தினுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அந்த துண்டங்கள் வழியாக என்ன பண்ணாருன்னா அங்க ஒப்பந்தங்கள் அங்க செய்யப்பட்டது. ஒருவேளை வந்து அந்த ஒப்பந்தம் ரெண்டு பேரும் செஞ்சிருக்காங்க, அதுல ஒருத்தர் மீறினாலும் அந்த மிருகம் வந்து எப்படி சாகடிக்கப்பட்டுச்சோ அதே போல மீறினவர் வந்து சாகடிக்க பண்ணும். அதான் அதனுடைய ஒரு விஷயம் சகோதர சகோதரிகளை. இது குறித்து எரேமியா 34:18 நீங்க வாசிங்க.
என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை இரண்டாக துண்டித்த கன்றுக்குட்டியை போல் ஆக்குவேன்.
அப்ப என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை இரண்டு துண்டாக துண்டித்த கன்றுக்குட்டியை போல ஆக்குவேன். நீங்க தேவன் சொல்றாரு. அதனாலதான் சகோதர சகோதரிகளே, தேவன் வந்து அவரு தன்னுடைய ஜனமாக இஸ்ரேல் ஜனங்களிடத்துல அவர் அந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை செய்யும் போது அவர் எப்படி உடன்படிக்கை செய்தாருன்னா, அது உடன்படிக்கைதான், எழுதிட்டார் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனா அது உடன்படிக்கைதான். ஆனா அந்த உடன்படிக்கை இப்ப என்ன பண்றாருன்னா மறுபடியும் உறுதி பண்றார். அந்த உடன்படிக்கை உறுதி செய்யறதுக்காக என்ன பண்றாருன்னா, சகோதர சகோதரிகளே, காலை மற்றும் வெள்ளாட்டு கடவை அடித்து அதனுடைய ரத்தத்தை எடுத்து அந்த புஸ்தக சுருள் மேல தெளிச்சு அப்புறமா அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போய் ஜனங்கள் மேல தெளிச்சு இவ்விதமா என்ன பண்றாங்கன்னா அந்த உடன்படிக்கை என்ன பண்றாரு, உறுதி பண்றாரு. சகோதர சகோதரிகளே, இதை நம்ம வாசிக்கிறோம்னா எபிரேயர் 9:19
எப்படி எனில், மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காழை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடை கூட எடுத்து புத்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான்.
அப்போ புஸ்தகத்து மேலே தெளிச்சாரு, ஜனங்கள் மேலே தெளிச்சா. மோசே கேட்டாரு, தேவனுடைய வார்த்தைகள் இப்படி நீங்களா நடப்பீங்களா, இதெல்லாம் வந்து கீழ்ப்பணிஞ்சு நீங்க செய்யறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஜனங்க என்ன சொன்னாங்க, ஆமா நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதுக்கு அந்த அந்த உடன்படிக்கை உறுதி செய்யறதுக்காக தான் இங்க இது அடிக்கப்பட்டுச்சுங்க, வெள்ளாடு மற்றும் அதாவது காலை மற்றும் வெள்ளாடு. அதனுடைய ரத்தத்தினாலே அந்த உடன்படிக்கை என்ன பண்ணிட்டாரு, ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு, உறுதி பண்ணிட்டாரு சகோதர சகோதரிகள். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உண்மையாகவே வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய அந்த உடன்படிக்கைகளை கை கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடந்தாங்கன்னா கண்டிப்பா தேவன் அவங்களை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பாரு. அதை வந்து ஒருபோதும் என்ன பண்ண முடியாது, அதை மாத்த முடியாது, நாட் சேஞ்சபிள், அதை மாத்த முடியாது. அது கண்டிப்பா தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவருடைய கட்டளையின்படிக்கு உட்பட்டு நடந்தாங்கன்னா, கீழ்ப்பணிந்து நடந்தாங்கன்னா கண்டிப்பா தேவன் அவங்களை ஆசீர்வதிப்பாரு. இப்ப சகோதர சகோதரிகளே, அதே சமயத்தில் இன்னொரு காரியம், இந்த இந்த உறுதி பண்ணப்பட்ட இந்த உடன்படிக்கை உடன்படிக்கையை மீறி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து நடந்தாங்கன்னா அப்போ தேவன் என்ன பண்ணுவாரு, தேவன் என்ன பண்ணுவாரு, நிச்சயமா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தண்டனை கொடுப்பாரு. இதையும் மாத்த முடியாது, இதையும் என்ன இதையும் நாட் சேஞ்ச், இதையும் மாத்த முடியாது. அப்ப சகோதர சகோதரிகளே, அப்ப அதனாலதான் பழைய காலத்துல ஒரு ஒரு அருமையான ஒரு பழமொழி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடன்படிக்கை வந்து செய்யறது ஈஸிங்களா, உடன்படிக்கை செய்யறது ஈஸி, ஆனா அதை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அதுலயும் தேவன் செஞ்சா அப்புறம் எப்படி இருக்கும், ஏன்னா நம்ம தேவனை குறிச்சு நம்ம பார்க்கும் போது அவர் ஒருபோதும் வாக்கு மாறாத தேவன், அவர் ஒருபோதும் அவர் மாறவே மாட்டார். அவர் ஒரு உடன்படிக்கை செஞ்சாருன்னா அவரு சைடு நம்ம பார்க்கும்போது அவர் கரெக்டா இருக்கிறார். அப்ப சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த விதமாக பழைய காலத்துல அந்த உடன்படிக்கைகளை வந்து உறுதி செய்யறதுக்கு, அந்த உடன்படிக்கைகளை வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கு என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா, மிருகங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அதன் மூலமாக அது உறுதி செய்யப்பட்டது என்று அங்க நம்ம பார்க்கிறோம். இன்னுமாக ஆபிரகாம் கிட்ட தேவன் அநேக உடன்படிக்கைகளை செஞ்சிருக்கிறார். இது குறித்து நம்ம ஆதியாகமம் 15 அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அப்போ அநேக உடன்படிக்கைகளை செஞ்சிருக்கிறாரு. அந்த உடன்படிக்கைகளை செய்யும் போது அந்த பலியினாலே அந்த ஒரு மிருகங்களை வந்து பலியிட்டு அதனுடைய துண்டங்கள் நடுவாக என்ன பண்ணிருக்கிறார்னா, அந்த உடன்படிக்கைகளை உறுதி பண்ணிருக்கிறாரு. நீங்க வசனம் ஆதியாகமம் 15:17.
சூரியன் அஸ்தமிக்கும் காரில் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின.
துண்டங்கள் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலை, அந்த அக்னி ஜுவாலை என்னன்னா தேவனுடைய பிரசன்ஸ், தேவனுடைய பிரசன்னம். அந்த அக்னி ஜுவாலை துண்டங்கள் நடுவே கடந்து போய் என்ன பண்ணுறாரு, உடன்படிக்கையை உறுதி செய்யறார். அப்படின்னா ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன், அது மாத்த முடியாது, அவ்வளவுதான், ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதிக்கு தான். ஏன்னா அந்த விதமாக என்ன பண்ணார்னா அது உடன்படிக்கை உறுதி செஞ்சார் சகோதர சகோதரி. இப்போ இப்ப நம்ம விஷயத்துக்கு வரல. பழைய ஏற்பாடுல தேவன் என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்த மாதிரி அந்த மிருகங்களுடைய ரத்தத்தினால அந்த உடன்படிக்கை என்ன செஞ்சிருக்காருன்னா உறுதிப்படி இருக்கிறார். அப்போ அந்த உடன்படிக்கை நீங்க பாருங்க, நியாயப்பிரமாண உடன்படிக்கை எது வரைக்கும் இருந்துச்சு, நியாயப்பிரமாண உடன்படிக்கை வந்து எது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும், அதாவது சீக்கிரமா முடிய போற உடன்படிக்கை அவ்வளவு ஸ்ட்ராங், அந்த மிருகங்களுடைய ரத்தத்தினால் அவ்வளவு உறுதி பண்ணியிருந்தா, என்றென்று நிலைச்சிருக்கிற உடன்படிக்கையை எந்த ரத்தத்தினால உறுதி பண்ணுவாரு, சிந்திச்சு பார்க்கணும். அதனாலதான் சகோதர சகோதரிகளே, 1000 ஆண்டு அரசாட்சியில இந்த உலக எல்லா உலக ஜனங்களிடத்துல தேவன் என்ன உடன்படிக்கை செய்ய போறாரு சொல்றீங்க, என்ன என்ன உடன்படிக்கை செய்ய போறாரு, புது உடன்படிக்கை இல்லைங்களா, புது உடன்படிக்கை செய்ய போறாரு சகோதர சகோதரிகளே. ரொம்ப அருமையான உடன்படிக்கை செய்ய போறாரு புது உடன்படிக்கை. அப்போ நியாயப்பிரமாண நிழலான உடன்படிக்கைய மிருகங்களுடைய ரத்தத்தினால செய்யப்படும் போது இது ரொம்ப மேலான உடன்படிக்கை. அப்போ இது யாருடைய ரத்தத்தினால உறுதி பண்ணப்பட்டுச்சுன்னா, அதை சொல்லிட்டாரு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால உறுதி பண்ணப்பட்டுச்சு. நீங்க மத்திய 26:27.
பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது.
இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்குது. அப்ப சகோதர சகோதரி, இந்த புது உடன்படிக்கைக்குள்ளாக எல்லா ஜனங்களையும் என்னுடைய பாவங்களை நீக்கி போடுறது உறுதி, இது உறுதி. அதனாலதான் எந்த ரத்தத்தினால அது முத்தரிக்கப்பட்டுச்சுன்னா, உறுதியாக்கப்பட்டுச்சுன்னா, இது இது காலை ஆடு கிடையாது, இது யாரு, ஆண்டவரே இயேசுனுடைய ரத்தத்தினாலே என்ன பண்ணப்பட்டிருக்குதுனா உறுதி பண்ணப்பட்டிருக்குதுன்னா, அப்ப இந்த உடன்படிக்கை இது எவ்வளவு உறுதியானது என்பதை சிந்தித்து பாருங்க அப்படிங்கிற சகோதர சகோதரர். அப்படி என்றால் இந்த ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்க போகிறது அது நிச்சயம், அது உறுதி. அது அதில் கண்டிப்பா தேவன் செஞ்சே தீருவார். அதனாலதான் யாருடைய ரத்தத்தை உறுதி பண்ணப்பட்டிருக்குது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உறுதி பண்ணப்பட்டிருக்குது. சகோதர சகோதரர் அருமையாக, அப்ப இந்த ரத்தம் வந்து எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னா, பார்க்கும்போது அந்த உடன்படிக்கைகளை உறுதி பண்ண செய்யறதுக்காக இந்த ரத்தம் பயன்படுத்தப்பட்டிருக்கு என்று இங்க நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னும் வேதத்துல தொடர்ந்து பார்க்கும்போது இந்த ரத்தம் ஒரு இடத்துல, அதாவது இந்த ரத்தம் மரணத்துக்கு சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கு. அது எங்கன்னா, அந்த தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார் இல்லைங்களா, அந்த விடுதலை செய்யறதுக்கு 10 வாதைகள் அங்க எகிப்து கொடுத்தாரு. அதுல முதல் வாதையை என்னன்னு பார்க்கும்போது, தண்ணீரை ரத்தமாக என்ன பண்ணார்னா மாத்தினார். அப்ப தண்ணீரை ரத்தமாக மாத்துறதுனால அப்போ அந்த நைல் நதியில இருக்கிற எல்லா மீன்களும் வந்து செத்து போச்சு. நீங்க யாத்திராகும் 7 அதிகாரம் 20 வசனம் மற்றும் 21 வசனத்தை நீங்க வாசிக்கலாம்.
கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க, நதியில் உள்ள தண்ணீர் எல்லாம் ரத்தமாய் மாறி போயிற்று. நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று. நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்திற்கு கூடாமற் போயிற்று. எகிப்து தேசம் எங்கும் ரத்தமாய் இருந்தது.
இங்க ரத்தம் எதுக்கு சொல்லிருக்கிறார்னா, ஒரு மரணத்துக்கு அடையாளமா சொல்லிருக்கிறார். ஏன்னா அந்த நைல் நதி வந்து ரத்தமா மாறதுனால என்ன சம்பவம் ஆச்சுன்னா, அதுல இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களும் என்னாச்சு, அதுக்குள்ள எல்லா ஜீவராசிகளையும் இறந்து போச்சு. அதனால இங்க ரத்தம் வந்து ஒரு மரணத்துக்கு அடையாளமா பேசப்பட்டிருக்குது. இன்னும் இது குறிச்சு ஒரு சில ஒரு சின்ன விஷயம், ஒரு அடிஷனல் என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, எகிப்தினுடைய செழிப்புக்கு காரணமே என்னன்னு பார்க்கும்போது இந்த நைல் நதி. அப்போ இந்த எகிப்து ஜனங்களுக்கு நீண்ட காலமா என்ன ஒரு நம்பிக்கை இருந்து கொண்டு இருந்ததுன்னு பார்க்கும்போது, அதாவது இந்த நைல் நதியை நம்முடைய பார்வோன் ராஜா தான் உண்டாக்குனாரு, இந்த நைல் நதிய நம்ம பார்வோன் ராஜா தான் உண்டாக்குனாரு அப்படி என்று அந்த ராஜாவுக்கும் அந்த ஜனங்களுக்கும் நீண்ட காலமும் என்ன இருந்துச்சுங்களோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் பார்வோனை வந்து கடவுளாக அவங்க பார்த்தாங்க. சகோதர சகோதரிகளே, உண்மையாகவே வந்து நைல் நதி உண்டாக்குனது யாரு? பார்வோனை உண்டாக்குனாரு. சகோதர சகோதரிகளே, வசம் எசேக்கியேல் 29:3 நீங்க படிச்சீங்கன்னா அந்த காரியத்தை பேசியிருக்காரு.
கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்துக் கொண்டு உன் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற.
நதி என்னுடையது, அதை நான் எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே,
இதோ நான் உனக்கு விரோதமாய்
வருகிறேன். அந்த முதல் வாதை அந்த தண்ணீரை ரத்தமாக அங்க தேவன் மாத்தினதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளாக, அதாவது அந்த எகிப்து ஜனங்களுக்கு உள்ளாக இருந்த அந்த நம்பிக்கை உடைச்சாரு. எப்படி உடைச்சாருன்னா, இது நம்முடைய பார்வோன் கையில இந்த அதிகாரம் கிடையாது, இது மோசேயுடைய தேவன் கையில இந்த அதிகாரம் இருக்குன்னு நம்பினாங்க. ஏன்னா தண்ணீரை ரத்தமா மாத்துறதுக்கும், அந்த ரத்தமா இருக்கிற தண்ணீரை நல்ல தண்ணீரா மாத்துறதுக்கும் அதுக்கு உண்டான வல்லமை யாரு கையில இருக்குன்னா, இது மோசேயுடைய தேவன் கையில இருக்குது, நம்ம பார்வோன் கையில எதுவும் இல்லை என்பதை அந்த வாதை மூலமா தேவன் என்ன பண்ணார்னா, அந்த எகிப்து ஜனங்களுக்கு அங்க புரிய வச்சார். சகோதர சகோதரிகளே, சோ இப்படியாக அந்த அந்த நதியை ரத்தமா மாறினதுனால அங்க மிருக அந்த ஜீவன்கள் எல்லாம் இறந்து போச்சு என்று அங்க நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள், இன்னுமாக இந்த ரத்தம் குறித்து நம்ம பார்க்கும்போது புதிய ஏற்பாடுல, சகோதர சகோதரிகளே, இந்த ரத்தம் வந்து என்ன கலர்ல இருக்குங்களா? என்ன கலர்ல இருக்குங்களா? சிவப்பு கலர். அதே மாதிரி திராட்சை ரசம் என்ன கலர்ல? சிவப்பு கலர். அதனாலதான் நம்ம ராபோஜனை செய்யும்போது கர்த்தர் கூட எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணார் அந்த பாத்திரத்தை, அந்த திராட்சை ரசம் கூட, ஏன்னா அது சிவப்பு இது சிவப்பு. அப்போ இந்த திராட்சை ரசம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதன் முதலாக ஒரு அற்புதம் செஞ்சார் இல்லைங்களா? அப்போ அற்புதம் செஞ்சு என்ன அற்புதம் செஞ்சாருன்னு பார்க்கும்போது தண்ணீரை என்ன பண்ணாரு? திராட்சை ரசம். அப்போ இந்த ரத்தம் வந்து சகோதர சகோதரர்கள், அது திராட்சை ரசம். இது இது எதுக்கு அங்க ஒரு அடையாளமா சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஒரு சந்தோஷத்துக்கு அடையாளமாகவும் சொல்லப்படுறது, ஒரு ஜீவனுக்கு ஒரு சந்தோஷத்துக்கு அடையாளமாகவும் இந்த ரத்தம் வந்து அங்க, அதாவது அந்த ரத்தம் வந்து பேசப்பட்டிருக்குது. யோவான் 2:11.
இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள்.
அப்புறம் இன்னும் தொடர்ச்சியா பாடத்துல இந்த ரத்தம் வந்து எதுக்காக அங்க பயன்படுத்தினா, சகோதர சகோதரிகளே, அதாவது ஒரு சுத்திகரிப்பு வேலை செய்யறதுக்கு இந்த ரத்தம் வந்து பயன்படுத்தினாங்க. ஒரு சுத்திகரிப்பு வேலை செய்வதற்கு முதன் முதலாக இந்த ரத்தம் வந்து சுத்திகரிப்பு செய்யறதுக்கு எங்க பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா, சகோதர சகோதரிகளே, அதாவது லேவியராகும் 14 அதிகாரத்தில் இருக்கு, அங்கதான் ஃபர்ஸ்ட் இந்த ரத்தம் வந்து சுத்திகரிப்பு செய்யறதுக்காக அங்க பயன்படுத்தினாங்க. அதாவது வந்து ஒரு குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா அந்த குஷ்டரோகத்தை நீக்கிறதுக்கு எப்படி அவங்க செஞ்சாங்க என்று அங்க நம்ம வாசிக்கலாம். லேவியராகம் 14:6 மற்றும் 7.
உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் ரத்தத்திலே தோய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட
கடவன். ரெண்டு குருவி எடுத்துட்டு வர சொல்றாரு. ரெண்டு குருவி எடுத்துட்டு வந்து ஒரு குருவி என்ன சொல்றாரு, அடிச்சு அந்த ரத்தத்தை சிலதுல கலந்து என்ன பண்றாருன்னா அந்த ரத்தத்தை 7 தரம் யாரு மேல தெரிக்க சொல்றாருன்னா அந்த குஷ்டரோகி மேல தெரிக்க சொல்றாரு. அப்புறம் இன்னொரு உயிரோடு இருக்கிற குருவிய அந்த குருவியை எடுத்துட்டு வச்சு இந்த ரத்தத்துல கொஞ்சம் அந்த அந்த குருவியை கொஞ்சம் அப்படி நினைச்சு அப்புறம் அந்த குருவி என்ன பண்ணுங்களா, பறக்கவிட்றாரு. அப்ப பறக்கவிட்டா அந்த குஷ்டரோகம் என்ன ஆயிருங்களா, குஷ்டரோகம் வந்து சரியாயிரும். இங்கதான் அங்க பார்க்கும்போது நம்ம உள்ள போல ஒரு 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 உதாரணத்துக்கு உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். அப்ப இந்த ரத்தம் வந்து எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா ஒரு சுத்திகரிப்பு செய்யறதுக்கு இந்த ரத்தம் வந்து அங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க சகோதர சகோதரிகளை. இன்னும் நம்ம வசனத்துல பார்க்கும்போது ஒரு நம்ம பார்க்கிறோம் திரள் கூட்டத்தார் அவங்க சுத்திகரிப்பு ஆகுவதற்கு எப்படி சுத்திகரிப்பு ஆகுறாங்க என்று பார்க்கும்போது ரத்தத்தினால வெளிப்படுத்தல் 7:14.
அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
நம்ம பாருங்க அதான் சொல்றாரு. அப்போ இவங்க தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து அங்க வெளுத்திருக்கிறாங்க என்று அங்க நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. ஏனென்றால் அந்த பாவங்கள் கிறிஸ்துவனுடைய ரத்தத்துக்குள்ளாக மூழ்கி எழும் பொழுதுதான் சகோதர சகோதரிகளே அந்த கரைகள் நீங்குவதாக அங்க நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல நம்ம லிட்டர்ல கூட ரத்தம் அந்த வேலை செய்யுது. நம்ம நேரடியா கூட நம்முடைய சரீரத்தில் சகோதர சகோதரிகளே நம்முடைய ஒரு பக்கமா பார்க்கும்போது ரத்தம் வந்து நம்முடைய உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கடத்துகிறதா இருக்குது. நம்ம உடலுக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்துக்களை கடத்துகிறதா இருக்குது. இன்னொரு வகையில வந்து பார்க்கும்போது ரத்தம் என்ன வேலை செய்யுதுன்னா நம்முடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்லில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு மற்றும் யூரிக் அமிலம் இது வந்து நம்முடைய இது நம்மளுக்கு உடலுக்கு ஒவ்வாத காரியங்கள். சோ இதை வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ரத்தம் வந்து எடுத்துட்டு போய் அந்தந்த உறுப்புகளுக்கு கொண்டு போய் சேர்த்து அதை வெளிநீக்கிறதுக்கு இந்த ரத்தம் வந்து பயன்படுது. அப்போ லிட்டர்ல கூட ரத்தம் எதுக்கு பயன்படுதுன்னா நம்முடைய சரீரத்துல ஒரு சுத்திகரிப்பு செய்வதற்கு அங்க பயன்படுது சகோதர சகோதரிகளே. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அங்கங்களாக யார் இருக்கிறோம், இன்றைக்கு திருச்சபை இன்னைக்கு நாம இருக்கிறோம் இல்லைங்களா. அது இன்னைக்கு திருச்சபை கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அங்கங்களாக நாம இருக்கிறோம். இப்ப நம்முடைய சரீரத்தில் என்ன இருக்குதுன்னா சகோதர சகோதரிகளே ஒரு பெரிய என்ன நச்சு பொருள் பயங்கரமா இருக்குது. நச்சு பொருள் என்னன்னு பார்க்கும்போது அது என்னங்களா பாவம். நம்முடைய சரீரத்தில் என்ன இருக்குன்னா பாவம் இருக்கு சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த பாவத்தை யாருடைய ரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்க முடியும் என்று பார்க்கும்போது ஆமா கண்டிப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலதான். 1 யோவான் 1:7.
நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது, நம்முடைய பாவங்களை நாம்
அறிக்கையிலே.
அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்குது அப்படிங்கிறார். அப்ப கண்டிப்பாக சகோதர சகோதரர் இன்றைக்கு நம்ம புது சிருஷ்டிகளா இருக்கும் போது கண்டிப்பா நம்முடைய மாம்ச பலவீனங்கள்ல நம்முடைய விருப்பத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம எந்த விதமான ஒரு பாவங்களா நம்ம செஞ்சிருந்தாலும் சகோதர சகோதரிகளே நம்முடைய அதான் சொல்ல நம்முடைய விருப்பத்துக்கு அப்பாற்பட்டு மனப்பூர்வமா இல்லாமல் அதுக்கு அப்பாற்பட்டு நம்ம எந்த விதமான பாவங்களை செஞ்சிருந்தாலும் அந்த பாவங்களை என்ன பண்ணுவாரு கண்டிப்பா அவருடைய விளையாடப்பட்ட ரத்தத்தின் மூலமா நமக்கு கண்டிப்பா அந்த சுத்திகரிப்பு வந்து இருக்குது. சது அங்க ரொம்ப அருமையாக அங்க சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து தேவனுக்காக வந்து அந்த தேவனிடத்துல முரண்படிக்கை செய்து ஜீவ பலியா செய்யறன்னு வந்திருக்கிறோம். சோ வந்து நம்ம இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ வந்து நம்ம ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை நம்ம வாழும் போது கூட அப்ப நம்ம மத்தியத்தில் கூட என்ன இருக்குதுன்னா நமக்குள்ள என்ன இருக்குதுன்னா பாவம் இருக்கு. ஒருவேளை இந்த எப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கு என்று பார்க்கும்போது ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு நம்ம ஆனவராக இயேசு கிறிஸ்து ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு. நீங்க வாசிக்கலாம் மார்க் 7:21-23 பாருங்க.
எப்படி எனில் மனுஷனுடைய இதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருள் ஆசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார்.
அப்ப பாருங்க, இதெல்லாம் பேசுறாரு, எவ்வளவு பேசுறாரு தெரியுங்களா? ஒரு 13 வகையான பாவங்கள் குறித்து பேசுறார். ஒரு 13 வகையான பாவங்கள் குறித்து அங்க கர்த்தர் வந்து அங்க போறாரு, அங்க சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எங்கிருந்து வருதுங்களா? இது வந்து செய்ய வேண்டாம். ஆனா எங்கிருந்து வருது? இருதயத்திலிருந்து உருவாகுதுங்கிறார். இருதயத்திலிருந்து உருவாகுது, இருதயத்திலிருந்து தோன்றது. அப்படி தோன்றதுனால நம்ம என்ன ஆகுறோங்களா? அந்த மாதிரி தோன்றதுனால நம்முடைய நாம் என்ன ஆகுறோம்னா கரைப்படுறோம் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரர்களே, அப்ப நமக்குள்ள வந்து பாவங்கள் இல்லைன்னு நம்ம யாராவது சொல்ல முடியுமா? நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி வந்தாலும் பிரதர் இந்த மாதிரி நம்ம மனசுல கூட நான் நினைக்கலன்னு சொல்ல முடியுமா? சகோதர சகோதரிகளை, அதனாலதான் நம்ம பார்க்கும் போது இதெல்லாம் வந்து நம்முடைய இருதயத்தில் ஒரு செகண்ட் நம்ம நினைச்சாலும் என்ன பண்ணிச்சு, நம்மளை கரப்படுத்திருச்சே சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம கண்டிப்பா வந்து கரைப்படுது நம்முடைய நமக்குள்ள நம்முடைய இருதயத்தில். அப்படி இருக்கும்போது அப்போ இந்த காரியங்களே சகோதர சகோதரிகளே, நம்ம கண்டிப்பா மனமோந்து என்னதான் பண்ணணும்? மனமோந்து நம்ம ஒத்துக்கொள்ளதான் வேணும். கண்டிப்பா இருக்குது எனக்குள்ள, நமக்குள்ள பாவம் வந்து இல்லை, நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஏன்னா அதான் சொல்றாரு, ஒரு செகண்ட் 13 விதமான இது லிஸ்ட் போடுறாரு. இது ஒரு செகண்ட் நமக்குள்ள வந்தாலே நம்மளை கரைப்படுத்திச்சு அப்படிங்கிறார். அதனாலதான் 8 வசனத்தை அங்க சொல்றாரு, யோவான் அங்க சொல்றாரு, நீங்க வாசிங்க.
நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது.
அப்ப நான் அதை சொல்றாரு, நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமே ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று அங்க நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போ இந்த பாவத்திலிருந்து நம்ம எப்படி நம்ம சுத்திகரிப்பாகலாம், எப்படி இந்த பாவத்தை நம்ம பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ரொம்ப அருமையாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தத்தின் மூலமா தான், அவருடைய வெளியேறப்பெற்ற ரத்தத்தின் மூலமா தான் சகோதர சகோதரி நம்ம அந்த பாவங்களை நம்ம சுத்திகரிப்பு ஆகலாம் சகோதர சகோதரிகளே. அப்போ நீங்க வந்து அதுல 9 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப அருமையாக கர்த்தர் அங்க சொல்றாரு,
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.
அப்போ நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவருடைய பலி, அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை வந்து நீக்குவதற்காக அது சொல்றாரு, அது தயாராக வச்சிருக்கிறார், ரெடியா வச்சிருக்கிறார். அதான் நம்முடைய பாவங்களை நீக்குவதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவரா இருக்கிறார். அதை மன்னிக்கிறதுக்கு, அதை சுத்திகரிப்பு செய்யறதுக்கு அவர் தயாரா இருக்கிறாரு. ஆனா இப்ப வந்து நாம சுத்திகரிப்பு செய்யறதுக்கு நாம தயாரா இருக்கிறோமா? அப்ப எப்படி தயாரா இருக்கிறோம் அப்படின்னா, நாம் அறிக்கையிட்டால், நாம் அறிக்கையிட்டால், இஃப் யூ கன்ஃபஸ், நாம அறிக்கையிடுறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமா? அவர் மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு. நாம் அறிக்கை செய்யறதுக்கு, அவருக்கு முன்னாடி அறிக்கை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோமா? ஒருவேளை நம்ம அறிக்கை செஞ்சா கண்டிப்பா நம்ம என்ன ஆகலாம், கண்டிப்பா வந்து நம்முடைய பாவங்கள் சுத்திகரிப்பாகும். அப்ப சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த மாதிரி பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு பெரிய பாவம் செஞ்சவர் இந்த மாதிரி அறிக்கை செய்து மன்னிப்பு வாங்கியிருக்கிறார். யார் என்று பார்க்கும்போது தாவீது. உண்மையிலே வந்து தாவீது குறிச்சு நம்ம பார்க்கும்போது ரொம்ப அருமையான தேவன் அவரை குறிச்சு என்ன சொல்றாரு, என் இறுதி கேட்ட ஒரு மனுஷன். அது வந்து அவரு செஞ்ச காரியங்கள் ரொம்ப ஆழமான காரியங்கள் செஞ்சிருக்காரு. நம்ம மேலோட்டமா பார்க்கும் போது அவ்வளவா நமக்கு தெரியல, ஆனா அவருடைய ஆழமான விஷயங்கள் பார்க்கும்போது அவர் தவறு பண்ணிட்டாரு இல்லைங்களா? அப்போ அவரு அதான் சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார், நான் பாவத்தில பிறந்த ஒரு மனுஷங்க, நான் பாவம் தான் செஞ்சிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு என்ன பண்ணாருன்னா, அவருடைய பாவங்கள் அவருடைய குறைகளை எல்லாம் என்ன செஞ்சாருன்னா, ராக தலைவன் இருக்காரு இல்லைங்க, அதாவது வந்து அந்த ட்ரூப் இருக்கிறாங்க ராக தலைவன், அந்த ராக தலைவனுக்கு என்ன பண்றாருன்னா, ஒப்ப இது பாடு, யாரு முன்னாடி பாடுன்னா இஸ்ரேல் முன்னாடி பாடு, அந்த ஜனங்க வந்து நிக்கும் போது என்ன பண்ணு, இது நீங்க பாட்டாவே பாடிரு அப்படின்னா, பாட்டு பாடினா அவருடைய தப்பு யாரெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க, ஊரே தெரிஞ்சு இஸ்ரேல் ஜனங்களே தெரிஞ்சுக்குவாங்க அவருடைய தப்பு என்ன மாதிரி தப்புனாரு. அது ஊர் மட்டும் இல்ல, இன்னும் பல தேசங்களுக்கு தெரியட்டும், இந்த பாட்டு பாடின அதெல்லாம் சங்கதி என்ன ஆகும், எல்லாம் வெளியில போகும், தெரிஞ்சுக்கிட்டோம் தேவன்கிட்ட நான் என்ன மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன், தேவன் எப்படி என்னை கிருபையா மன்னிச்சாரு, இந்த காரியங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு நின்று அதை சொல்றாரு, தன்னுடைய பாவங்களை என்ன பண்ணிருக்கிறாரா அறிக்கை. அப்ப சகோதர சகோதரர், அதனாலதான் தேவன் அவரை பார்த்து என்ன சொல்றாரு, இறுதி இது கேட்ட மனுஷன். இன்னைக்கு வந்து நம்முடைய பாவங்களை நம்ம எத்தனை பேர் அப்படி அறிக்கிறோம், நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம், நம்ம தப்பையாவது எத்தனை பேர் பப்ளிக்கா நம்ம சொல்றோம் வெளியில, அப்படின்னா துணிச்சல என்ன வர்றதில்ல, நம்ம வர்றதில்ல. பாவங்கள் என்ன பண்ண மறைக்கிறதுதான் நம்ம பாக்குறோம் வழியா, அதை வெளியில சொல்றதுக்கு வர்றதில்ல. அதனாலதான் தாவீத பார்த்து என்ன சொன்னாரு, அதான் சொல்றாரு, ஊரே தெரியட்டும் என்னுடைய தப்பு, தேவன் நீங்க செஞ்ச கிருபை, நீங்க செஞ்ச இறக்கம், இதை பத்தி ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னார். அப்ப சகோதர சகோதரிகளே, அதனாலதான் நம்ம பார்க்கும்போது அப்ப நம்முடைய பாவங்களை தேவனுக்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டியலாம் இருக்கணும், அறிக்கை செய்யணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்படி செஞ்சா நம்ம அந்த சுத்திகரிப்பு நம்ம அடையலாம். நீதிமொழிகள் 28:13,
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான். அப்போ சகோதர சகோதரிகளே, அப்ப இன்றைக்கு நம்முடைய பாவங்களை எப்படிதான் நம்ம சுத்திகரிப்பு பண்ண முடியும், கண்டிப்பா ஆண்டவருடைய ரத்தத்தின் மூலமா தான். ஆனா அதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். அதை அறிக்கை செஞ்சு இதன் மூலமாக நம்ம அந்த பாவ மன்னிப்பு வாங்கலாம். ஒரு வசனம் நீங்க பாருங்க, அதாவது வெளிப்படுத்தல் 3:4 அந்த சர்தை சபையில சில பேர் வந்து தங்கள் வசனங்களை நன்றாக வச்சிருந்தாங்களா, நீங்க வசனம் நீங்க வெளிப்படுத்தல் 3:4.
ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூச்சிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு, அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள்.
இந்த வசனம் நம்ம படிக்கும் போது, தங்கள் வஸ்திரங்களை அசூச்சிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உண்டு அப்படிங்கிறார். இந்த வசனம் நம்ம நேரடியா அந்த அர்த்தங்கள் எடுக்கும் போது, இப்ப சர்தை சபையில தங்களுடைய வஸ்திரங்களை கரைப்படுத்தாத சில பேர் உண்டு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி வந்து வஸ்திரங்களை கரைப்படுத்தாம இருக்க முடியுமா, அதான் சொல்லிட்டாரு. நம்ம மார்க்கில் இப்பதான் படிச்சோம், அது இருதயத்தில் ஒரு செகண்ட் வந்தாலே தீட்டுப்படுத்திருச்சுட்டார். அப்ப சர்தை சபையில் இங்க நம்ம வாசிக்கிறோம், சர்தை தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்தாத சில பேர் உண்டுங்கிறார். அப்ப கரைப்படுத்தாம இருக்க முடியுமா, இதோ இந்த வாசப்படி தானாலே தீஞ்சு நம்ம என்னதாகும், கரையாகும் அப்படின்னா. அப்ப ஆண்டவர் இந்த மாதிரி அந்த சர்தை சபையில் இருக்கிற சில பேரை குறிச்சு இப்படி சொல்லியிருக்கிறாரு, என்ன காரியம் அப்படின்னா, சகோதர சகோதரர்களே, அவர்கள் கரை கண்டிப்பா ஆயிருக்குது. அவர்கள் அன்றாடம் தினந்தோறும் அந்த அறிக்கை செய்து தங்கள் பாவங்களை அந்த என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, சுத்திகரிப்பு செஞ்சிருக்காங்க. தங்கள் பாவங்களை தினந்தோறும் அறிக்கை செய்து அதை கழுவி இருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. அப்ப அதனாலதான் அந்த வஸ்திரங்களை அவங்களால என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, தூய்மையாக வச்சிருக்க முடிஞ்சு. சோ இதெல்லாம் ரொம்ப அருமையாக அங்க நம்ம பாக்குறோம் அன்பானவர்களே. அப்ப கண்டிப்பா நம்ம பார்க்கும்போது, அப்ப ஆனரா இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் கண்டிப்பா வந்து சகோதர சகோதரிகளை நம்முடைய பாவங்களை சுத்திகரிப்பு செய்வதற்கு அங்கு பயன்படுது என்று அங்க நம்ம பாக்குறோம். அப்ப இன்னும் நம்ம பாடத்துல வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது, இந்த ரத்தம் குடிக்கிறது குறிச்சு சில காரியங்களை தியானிக்கிறோம். ரத்தம் குடிக்கப்படுதல் குறிச்சு, அப்போ இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய தொடக்கத்துல சகோதர சகோதரிகளை, அதாவது யூதர்கள் வாய்ப்பு முடிஞ்சு புரஜாதிகள் வாய்ப்பு ஆரம்பமாகும் போது, இந்த புரஜாதிகள் அநேகம் பேர் வந்து கிறிஸ்தவர்களாக மாறினாங்க. அப்ப கிறிஸ்தவர்களாக மாறும்போது ஏற்கனவே கிறிஸ்தவர்களா இருந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த புரஜாதிகளுக்கு நீங்க வந்து விருத்த சாதனை பண்ணணுங்க, நீங்க வந்து நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் சில போதனைகள் அவங்களுக்கு செஞ்சாங்க. அதனால என்ன வந்துருச்சுன்னா, அந்த ஆதிகால சபையில பல பிரச்சனையே வந்துருச்சு. பல பிரச்சனையே வந்ததுனால சகோதர சகோதரிகளே, அப்ப இதை குறிச்சு இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுறதுக்கு யாருனாலதான் முடியும் அப்படின்னா, இந்த அப்போஸ்தலர்களாலதான் முடியும் அப்படின்னு முடிவெடுத்து சகோதர சகோதரிகளே, அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை அன்னைக்கு கூடினாங்க. இது இந்த எருசலேமில் ஒரு கூட்டத்தை அங்க கூடினாங்க, அப்போஸ்தலர்கள் கூடினாங்க. இது விஷயம் வந்து அப்போஸ்தலர் 15 இருக்கு. அப்போஸ்தலர் 15 அவங்க அப்போஸ்தலர்லாம் சேர்ந்து இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டணும்ட்டு அவங்க கூடி அதுல ஒரு 4 தீர்மானம் எடுத்தாங்க. இந்த புரஜாதிகளுக்கு என்ன செய்யணும்னா ஒரு 4 தீர்மானம். அதுல 4 தீர்மானத்துல 2 தீர்மானம் வந்து இந்த ரத்த சம்பந்தமான தீர்மானம். அப்போ இந்த புரஜாதிகளுக்கு என்ன ஒரு ஒரு அதாவது வந்து அதை கடைபிடிக்கிறதுக்கு என்ன ஒரு காரியத்தை அங்க முன் வச்சாங்கன்னா சகோதர சகோதரிகளை, அதாவது பாருங்க அந்த வசனம் நீங்க அப்போஸ்தலர் 15:28-29 பாருங்க.
எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் ரத்தத்திற்கும் நெருங்குண்ட செத்ததுக்கும் வேசித்தனத்துக்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே.
அப்ப பாருங்க, இந்த விக்கிரகங்களுக்கு படைச்சது என்ன பண்ண வேண்டாம், சாப்பிட வேண்டாம், அதான் சொல்றாரு. விக்கிரகங்களுக்கு படைச்சது சாப்பிடாதீங்க. அப்புறம் ரத்தம் இன்னும் அங்க சொல்றாரு, ரத்தத்திற்கு நெருங்குண்டு செத்ததற்கு. ஏன்னா ரத்தம் வந்து சாப்பிடாதீங்க, அதுதான் அந்த கட்டளை. அப்போஸ்தலர்கள் புரஜாதிகள் என்ன சொன்னா, ரத்தத்தை என்ன பண்ண வேண்டாம், ரத்தத்தை வந்து சாப்பிடாதீங்க. அதனாலதான் அங்க அந்த வசனத்துல படிக்கிறோம், நெருங்குண்டு செத்தது. ஏன்னா ஒரு மிருகம் வந்து நெருங்குண்டு செத்துச்சுன்னா ரத்தம் என்ன ஆகாது, என்ன ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா வெளியில போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அந்த மிருகத்தை என்ன பண்ண வேண்டாம், சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி ஒரு சீக்கு வந்து ஒரு நோய் வந்து ஒரு மிருகம் வந்து இறந்து போச்சுன்னா அதனுடைய ரத்தம் வந்து வெளியில போயிருக்காது, அப்ப அந்த மிருகத்தை என்ன பண்ண வேண்டாம், சாப்பிட வேண்டாம். அப்போ பொதுவாகவே அந்த சீசர்களுக்கு என்ன இந்த ஒரு கட்டளை கொடுத்தாங்கன்னா, நீங்க ரத்தத்தை என்ன பண்ண வேண்டாம், சாப்பிட வேண்டாம். இது ஒரு கட்டளை கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம கூட இருக்குது, ஏன்னா நாம கூட ரத்தத்தை வந்து சாப்பிடுறது நல்லதில்ல சகோதர சகோதரி, மிருகங்களுடைய ரத்தத்தை சாப்பிடுறது நல்லதில்ல. 29 பாருங்க சொல்ற,
அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாதிருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது.
அப்ப என்னன்னா, இது நீங்க செய்யுங்க, நாங்க மேல சொன்னது செய்யுங்க, அதை தவிர மத்த எந்த ஒரு நியாயப்பிரமாணத்தையும் உங்க மேல நாங்க வைக்கல அப்படின்ட்டார். அப்போ இந்த மாதிரி செய்யுங்க பாருங்க,
இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக் கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று.
நலமா இருக்கும், நீங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது. நீங்க ரத்தம் வந்து நீங்க மிருகங்களுடைய ரத்தத்தை சாப்பிட வேண்டாம், அப்படி செய்யாம இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க, நல்லா சுகமா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. அதுக்காக உங்களுக்கு இந்த கட்டளையை நான் வந்து அங்க சொல்றேன் சொல்கிறேன் என்று அங்க சகோதர சகோதரர் அங்க தீர்மானம் அங்க செஞ்சாங்க நம்ம பாக்குறோம். அப்போ யூதர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா நியாயப்பிரமாண சட்டத்திலே என்ன இருக்குது, ஒரு பிரமாணம், நீங்க ரத்தத்தை வந்து என்ன பண்ண வேண்டாம், நீங்க சாப்பிட வேண்டும் என்று அங்க அங்க இருக்குது சகோதர சகோதரர். அதனால யூதர்களுக்கு பிரச்சனை இல்ல. அது மட்டும் இல்லாம யூதர்களுக்கு சொன்னதுக்கு முன்னாடியே தேவன் வந்து என்றைக்கு மாம்சத்தை வந்து சாப்பிடுங்க என்று முதன் முதலாக அந்த காரியத்தை சொன்னாரோ அப்பவே இந்த விஷயத்தை பேசியிருக்காரு, ரத்தத்தை வந்து சாப்பிட வேண்டாம் என்று பேசியிருக்காரு. நீங்க ஆதியாகமும் 9:3-4-5 வசனங்களை,
நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமா இருப்பதாக.
அப்ப இங்கதான் முதன் முதல்ல சொல்றாரு, நடமாடுகிற ஜீவ ஜந்துகள் என்ன பண்ணுங்க, நீங்க சாப்பிடுங்க, மாம்சம் வந்து சாப்பிடுங்க, இது உங்களுக்கு ஆகாரமா இருப்பதாக சொல்றாரு. அப்புறம்
பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன், மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம்.
மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோட என்ன பண்ண வேண்டாம், புசிக்க வேண்டாம். இது எங்க சொல்லிருக்காரு அப்படின்னா, இது காமனா ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கே தேவன் இது சொல்லிருக்காரு. இது பொதுவான ஒரு கட்டளை, இது யூதர்களுக்கு மாத்திரம் இல்ல, யூதர்களுக்கு பிரமாணத்தை எழுதி தந்துட்டாரு. ஆனா இந்த கட்டளை வந்து பொதுவாகவே எல்லா மனுக்குலத்துக்கும் என்ன சொல்லிட்டாருன்னா, ரத்தத்தை வந்து அதனுடைய மாம்சத்தோட அதன் ரத்தத்தை சாப்பிட வேண்டாம் என்று அங்க சொல்லியிருக்கிறாரு சகோதர சகோதரிகள். சோ அப்ப இப்படி இருக்கும்போது அப்போ ரத்தம் வந்து அப்போ ஒரு விலக்கப்பட்ட காரியம், யூதர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கடைபிடிச்சாங்க, ரத்தம் வந்து சாப்பிடுறது வந்து ஒரு விலக்கப்பட்ட ஒரு காரியமாக அங்க இருந்துச்சு சகோதர சகோதரிகளே. சோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வந்து அவரு ஒரு சில முக்கியமான காரியங்கள் அங்க பேசுறாரு. யோவான் 3:53-56.
அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது.
இந்த வார்த்தைகளை பேசுறாரு, இந்த சூழ்நிலையில ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை என்ன பண்ணுங்க, பானம் பண்ணுங்கள் அப்படி சொன்னவன இப்ப யூதர்களுக்கு என்ன ரொம்ப ஷாக் ஆகி போச்சு. ஏன்னா ஒரு யூதர்களுக்கு வந்து கர்த்தர் பேசுற வார்த்தைகள் எப்படி எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப டூ மஞ்சா இருந்துங்களா, என்ன இப்படி எல்லாம் பேசுறாரு இவரு, வசந்தத்துக்கு விரோதமா பேசிட்டு இருக்கிறாரு, பிரமாணங்களுக்கு விரோதமா பேசிட்டு இருக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு ஒரு திங்கிங்ல அந்த அந்த காரியங்களே அவங்க நோக்கினாங்க சகோதர சகோதரர். ஆனா கர்த்தர் வந்து அது அடையாளமா பேசியிருக்காருங்கிறது யாருக்கும் அது தெரியல. அதனாலதான் அது வசனம் வச்சு பார்க்கும்போது ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் அப்படி இருக்குது. அப்ப ரத்தத்தை அப்போ ஒருவேளை வந்து கர்த்தர் இப்படி பேசியிருந்தா ஒருவேளை அக்செப்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாரு. எப்படி பேசியிருக்கலாம்னா, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை ஊற்றி விடுங்கள், இல்ல என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை எல்லாரும் மேலே தெளிச்சிடுங்கள், இப்படி பேசியிருந்தாலும் கூட ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லியிருப்பாங்களா. ஆனா ரத்தத்தை என்ன பண்ண சொல்றாரு, குடிக்க சொல்றாரு, பானம் பண்ணுங்கள்ங்கிறாரு. அதனாலதான் அது அவங்களால சகிக்கவே முடியல, தாங்கவே முடியலீங்களா. அதனால சகோதர சகோதரர்களே, அதனால இந்த உபதேசம் ரொம்ப கடுமையான உபதேசம், இது ரொம்ப வசனத்துக்கு விரோதமா இருக்குன்ற அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பின்பற்றி போன அநேக ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, பேக் அடிச்சு போனாங்க. நீங்க 60 வசனம் மற்றும் 66.
அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள்.
இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று 66 பாருங்க.
சீசர்கள் இதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ, மனுஷகுமாரன் தன் முன்னிருந்த இடத்துக்கு ஏறி
போகிறார்.
இது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனார்.
இது முதல் அநேக சீசர்கள் அவருடைய நடவாமல் என்ன பண்ணாங்களா, அவங்க பின்வாங்கி அவங்க போயிட்டாங்க என்று சகோதர சகோதரிகளை அங்க நம்ம பாக்குறோம். அப்போ அப்ப சகோதர சகோதரி கண்டிப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுறது ரொம்ப அருமையான அடையாளமா பேசியிருக்காருங்க, ரொம்ப ஹைலி சிம்பாலிக் லாங்குவேஜ், ரொம்ப அருமையான அடையாளத்தில் பேசியிருக்காரு. ஆனா இந்த விஷயம் இந்த காரியங்களை அங்க சீசர் அநேக சீசர்கள் அதை நேரடியா பார்த்ததுனால அவங்களால என்ன பண்ண முடியுதுன்னா அவங்களால புரிந்து கொள்ள முடியல சகோதர சகோதரிகளே. அப்ப நீங்க பாருங்க, இந்த ரத்தம் வந்து தேவன் ஏன் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாருன்னா, அங்க நோவா காலத்திலே சொன்னாரு இல்லைங்களா, ரத்தத்தை வந்து நீங்க என்ன பண்ண வேண்டாம், சாப்பிட வேண்டாம். ஏன்னா ரத்தத்துல என்ன இருக்குன்னா அந்த மிருகத்தினுடைய உயிர் இருக்குது, ஏதோ சொல்றாரு, ரத்தத்துல அந்த மிருகத்தினுடைய உயிர் இருக்கு. இப்ப நீங்க அந்த மிருகத்தினுடைய ரத்தத்தை நீங்க சாப்பிடும் போது அந்த மிருகத்தினுடைய உயிர் யாருக்குள்ள வரணும், அது உங்களுக்குள்ள வரும். அதனால உங்களுக்கு நான் பழி வாங்குவேங்கிறார். அதனாலதான் அந்த மிருகத்தை என்ன பண்ண வேண்டாம், அந்த ரத்தத்தை வந்து நீங்க சாப்பிட வேண்டாம் என்று அங்க சொல்றாரு சகோதர சகோதரிகள். இப்ப நம்ம புதிய ஏற்பாடுக்கு வரலாம். இப்ப இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாடுக்கு வரும்போது, அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை இன்னைக்கு நம்ம தியானம் பண்ணும் போது சகோதர சகோதரிகள், இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் ரத்தத்தை என்ன பண்ணுங்க, பானம் பண்ணுங்கள். இப்ப இன்னைக்கு நாம வந்து ஆண்டவருடைய ரத்தத்தை வந்து நம்ம பானம் பண்ணும் போது இல்லைங்களா, நம்ம பார்க்கும்போது நேரடியா இல்ல, அது அடையாளமா இருக்கு. அப்ப ஆண்டவருடைய ரத்தத்தை இன்னைக்கு நம்ம பானம் பண்ணும் போது, அப்ப ஆண்டவருடைய ஜீவன் எதுக்குள்ள இருக்கு, அவருடைய ரத்தத்துல இருக்கு. இப்ப அந்த ரத்தத்தை நாம குடிச்சா, அப்ப பாத்தீங்களா அவருடைய ஜீவன் யாருடைய ஜீவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் யாருக்குள்ள வரணும், அது நமக்குள்ள வரும். அதாங்க சொல்றாரு, ஆண்டவருடைய ஜீவன் யாருக்குள்ள வரும்னா நமக்குள்ள வரும். ஏனென்றால் சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய அந்த ரத்தம் தான் சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஜீவனுக்கு அதுதான் அஸ்திபாரமா ஆதாரமா இருக்கு. ஏன்னா அதனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன ஆயிட்டு நம்ம பிழைத்துக் கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று பார்க்கும் போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் யாருக்குள்ள இருக்கு, இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு சகோதர சகோதரிகளே. அதனாலதான் அத நம்ம அந்த அடையாளத்துல ஆண்டவர் சொன்னாரு, என் ரத்தத்தை என்ன பண்ணுங்க, நீங்க பானம் பண்ணுங்கள் என்று அங்க சொன்னாரு. மத்தேயு 26 அதிகாரம் 27 மற்றும் 28.
பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது.
அப்ப பாருங்க, நீங்கள் எல்லாரும் இதை பானம் பண்ணுங்கள், இது அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தமாக இருக்கு என்று அங்க நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அப்ப ஆண்டவருடைய ரத்தத்தை நாம குடிக்கும் போது நமக்குள்ள என்ன வருதுங்களா, ஜீவன் வருது. அதே சமயத்துல அவருடைய ரத்தத்துக்குள்ளாக நம்ம பார்க்கும்போது நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையான எல்லா சத்துக்களும் அதுல தான் இருக்குதுங்களா, எல்லா சத்துக்களும் அதுக்குள்ளதான் இருக்கு. இப்ப அதை நம்ம குடிக்கும் போது அவருக்குள்ளாகிறது நமக்கு எல்லா விதமான காரியங்களும், உயிர் வாழ்வதற்கு தேவையான எல்லா காரியங்களும் நமக்கு கிடைக்குது. அப்ப இது வந்து ஒரு ஊமையில பேசியிருக்காரு கர்த்தர், வந்து இந்த காரியத்தை ஒரு ஊமையில அருமையா பேசியிருக்காரு. அது வசனம் நீங்க யோவான் 15 வசனத்தை நீங்க வசனம்,
நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்.
நானே திராட்சை செடி, நீங்க எப்படி இருக்கீங்க, கொடிகள். இப்போ அந்த திராட்சை செடி சென்டர் அந்த நடுவாக தண்டு இருக்கு. இப்ப நம்ம கிளைகளா என்ன ஆயிருக்கிறோம், ஆண்டவருக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நமக்கு தேவையான ஒரு நீர் சத்தோ ஒரு ஊட்டச்சத்தோ நமக்கு தேவையான எங்கிருந்து வரணும், அது தண்டுல இருந்து தான் வரணும். அதனாலதான் சொல்றாரு, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு தேவையான ஜீவன், நமக்கு தேவையான ஆரோக்கியம், நமக்கு தேவையான சாப்பாடு, நமக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே எங்கிருந்தா வரணும்னா அந்த சென்டர் தண்டுல இருந்து அவர்களிருந்து தான் வரணும். அதனாலதான் சொல்றாரு, என் ரத்தத்தை நீங்க என்ன பண்ணுங்க, பானம் பண்ணுங்க. ஏன்னா அவருக்குள்ள இருந்துதான் நமக்கு தேவையான எல்லா கிருபைகள், நமக்கு தேவையான எல்லா வளர்ச்சிகள் அவருக்குள்ள இருந்துதான் வருது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம லிட்டரலா நீங்க எடுத்தாம கூட, நீங்க ஒரு மனுஷனுக்கு வந்து உயிரோடு இருக்கணும்னா ரத்த ஓட்டம் எப்படி இருக்கணும், ரத்த ஓட்டம் நல்லா ஓடிட்டு இருக்கணும். அதே மாதிரி தாவரம் வந்து கரெக்டா நல்லா இருக்கணும்னா என்ன ஆகணும், அந்த தாவரத்தில் இருக்கிற அந்த நீரானது கடத்தும் ஜைலம் ப்ளோயம் இருக்கு, அது போயிட்டே வந்துட்டே இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு நாம ஒரு புது சிருஷ்டிகளாக நம்ம கரெக்டா இருக்கணும்னா ஆண்டருடைய ரத்தம் நமக்குள்ள இருக்கணும், நமக்குள்ள வேலை போயிட்டு வந்துட்டே இருக்கணும், வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன ஆகும், உயிரோட நம்ம இருப்போம். சகோதர சகோதரி ரொம்ப அருமையாக அங்க அந்த காரியத்தை பேசியிருக்காரு. அதனாலதான் சொல்றாரு, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அங்க நம்ம பாக்குறோம். அப்போ நம்ம பாடத்துல தொடர்ந்து பார்க்கும்போது பாண்டவர் அந்த கடைசியா அந்த ராபோஜரா டைம்ல அந்த வார்த்தைகளை பேசினார். என்ன சொன்னாரு, என் மாம்சத்தை பசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள். சோ இது 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 கர்த்தர் வந்து இது இந்த வார்த்தைகளை பேசி அந்த காரியங்களை செஞ்சு முடிச்சு சில மணி நேரங்கள்ல அவருக்கு என்ன வந்துச்சுன்னா மரணம் வந்துச்சு. சில மணி நேரங்கள்ல இந்த காரியங்களை பேசி முடிச்ச பின்னாடி சில மணி நேரத்தில் மரணம் வந்துச்சு. அதே சமயத்தில் இந்த காரியங்களை பேசி முடித்து சில நாட்களுக்கு பின்பாக அவருக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்க்கும்போது அந்த பெரிய உயிர் தழுதல் கிடைச்சு, பெரிய உயிர் தழுதல் கிடைச்சு. இப்போ சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த இந்த காரியத்தில் வந்து நம்ம விசுவாசம் உள்ளவர்களா இருந்தா சகோதர சகோதரிகளே, அதாவது கர்த்தருடைய ஆவிக்குரிய அந்த வாழ்க்கை அது நம்மளதுன்னு நம்ம நினைச்சோம்னா அதே மாதிரி நாம கூட இருப்போம். எப்படி என்றால் சகோதர சகோதரிகளே, அப்ப முதல்ல அந்த அந்த ராபோஜனம் அனுசரிச்சு அவருக்கு என்ன வந்துச்சு, முதல்ல மரணம் வந்துச்சு, அப்புறமா என்ன வந்துச்சு, உயிர் தழுதல் வந்துச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மளதுன்னு நாம நினைச்சோம்னா அப்ப நம்ம முதல்ல அவரோடு கூட அவருக்குள்ளாக நமக்கு என்ன வரணும், மரணம் வரணும், அவருக்குள்ளாக நம்ம மரிக்கணும். அதே சமயத்தில் அந்த மரணத்துக்கு பின்பு நமக்கு என்ன கிடைக்கணும், அவரோடு அவருக்குள்ளாக அந்த உயிர் தழுதல் நமக்கு கிடைக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒரு வசனம் 2 தீமோத்தேயு 2:11.
இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம்.
அதை பாருங்க, அப்ப நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்து இருப்போம். அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை நம்ம விசுவாசித்தா நமக்கு இதே மாதிரிதான் நடக்கும் சகோதர சகோதரிகள். அப்போ முதலாவது நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, அவருக்குள்ளாக மறிக்க வேண்டியதா இருக்கு. அது அப்போ நம்ம அவரோட அவருக்குள்ளாக மறித்தா அவருக்குள்ளாக என்ன வரும், நமக்கு அந்த உயிர் தழுதலும் அங்க கிடைக்கும். இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் சகோதர சகோதரிகள், ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப இன்னுமாக சகோதர சொல்ல இந்த ரத்தத்தை குறிச்சு நம்ம பார்க்கும்போது, இந்த ரத்தம் வந்து உடல்ல வந்து ரத்தத்துல ரெண்டு விதமான செல் இருக்கு, ஒன்னு வந்து வெள்ளையணுக்கள் இருக்கு, இன்னொன்னு வந்து என்ன இருக்கு, சிவப்பணுகள் இருக்கு. அப்ப இந்த சிவப்பணுக்கள் என்ன வேலை செய்யுது அப்படின்னா சகோதர சகோதரிகளே, அந்த சத்து பொருள் இதை நம்ம பாத்தீங்களே, அந்த சத்து பொருள் ஆக்சிஜன் இதெல்லாம் இந்த கடத்துற வேலையை என்ன பண்ணதுன்னு இந்த இந்த சிவப்பணுக்கள் வந்து செய்யுது சகோதர சகோதரிகளே. அப்ப இன்னொரு அணுக்கள் இருக்குங்களே, வெள்ளையணுக்கள். இந்த வெள்ளையணுக்கள் என்ன பண்ணுது சகோதர சகோதரிகளே, இந்த வெள்ளையணுக்கள் வந்து ரத்தத்துல நமக்குள்ளாக இருக்குங்களே, இந்த வெள்ளையணுக்கள் என்ன பண்ணுது என்று பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நம்முடைய உடலுக்கு நம்ம நம்முடைய உடலுக்குள்ளாக அதாவது வந்து ஏதாவது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன், ஏதாவது வந்து ஒரு தொற்று நோய் நமக்குள்ளாக வந்து ஏதாவது வந்துருச்சுன்னா அப்ப அந்த கிருமிகள் எதுக்குள்ளதான் போய் கலக்கும், எதுக்குள்ளதான் கலக்கும்னா ரத்தத்துலதான் கலக்கும். அப்போ அந்த கிருமிகள் என்ன பண்ணுனா அது அதிகப்படியான வளர்ச்சி அடைஞ்சு அந்த கிருமியிலிருந்து வெளியாகும் நச்சு பொருள், அந்த நச்சு பொருள் எல்லாம் எதுல கலக்கும்னா நம்முடைய பிளட்ல தான் கலக்கும். அதனாலதான் நமக்கு என்ன வரும்னா சாவு வரும், காய்ச்சல் வரும், பலவிதமான தொந்தரவுகள் வரும் சகோதர சகோதரிகள். அப்ப அதனால சகோதர சகோதரிகள், அப்ப அந்த மாதிரி உடலுக்கு ஒவ்வாத கிருமிகள் உள்ள வரும்போது உடனே நம்ம ரத்தத்தில் இருக்கிற வெள்ளையணுக்கள் என்ன பண்ணணும், இந்த வெள்ளையணுக்கள் சகோதர சகோதரிகளே அந்த ஒவ்வாத கிருமிகள் என்ன பண்ணணும், போய் அழிச்சிடும், அதாவது முழுங்கிடும். அதனாலதான் நம்மளுக்கு வந்து சகோதர சகோதரிகளே நமக்குள்ளாகவே அந்த ரத்தத்துக்குள்ளாகவே தேவன் எதை வச்சிருக்காருன்னா அந்த கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய போர் வீரர்களை இந்த வெள்ளையணுக்களாக எதில் வச்சிருக்காருன்னா நம்முடைய ரத்தத்துல வந்து வச்சிருக்கிறாரு. அதனாலதான் அந்த சோல்ஜர்ஸ் வெள்ளையன்களுக்கு பேர் என்ன பேருங்களா, சோல்ஜர்ஸ். அப்போ அந்த ஒவ்வாத ஏதாவது நோய்கள் நோய் கிருமிகள் உள்ள வரும்போது அதை தாக்கும். அதே சமயத்துல இந்த வெள்ளையணுக்களுக்குள்ள தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாருங்களா, என்ன வச்சிருக்கிறாருன்னா ஒரு தடவை வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு மலேரியா காய்ச்சல் வருதுன்னு வச்சுக்கலாம், ஒரு மலேரியா காய்ச்சல் வந்து வருது, அட்டாக் ஆயிடுச்சு. அப்போ டாக்டருக்கு போய் இப்போ மலேரியா கிருமி உள்ள வந்துச்சுன்னா வெள்ளையணுக்கள் என்ன பண்ணும், போய் போராடி அப்புறம் ஏதாவது டாக்டர் கிட்ட போய் அப்படி பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, அந்த போராடி அதை துரத்தி அந்த மலேரியா காய்ச்சல் சரியாயிரும், சரியாயிருங்களா. அப்புறமா என்ன பண்ணுனா சரியாயிருச்சுன்னு அப்படியே இருக்கிறது இல்ல, இந்த வெள்ளையணுக்கள் என்ன பண்ணிடுறேன்னா அந்த மலேரியா கிருமியினுடைய தன்மை அது எப்படிப்பட்டது, அதை அதை அந்த கிருமி அழிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம தயாராகலாம், அது சம்பந்தமான ஞாபக சக்தியை இந்த வெள்ளையணுக்கள் அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். அது மலேரியா காய்ச்சல் நல்லா போனாலும் கூட அந்த கிருமியினுடைய தன்மை எப்படி, அது எப்படி அழிக்கலாம், அது சம்பந்தமான அறிவை அந்த சம்பந்தமான ஞாபகத்தை தன்னுடைய அந்த அந்த வெள்ளையணுக்கள் அதுக்குள்ள அப்படியே வச்சுக்கணும், அப்படியே வச்சுக்கணும், உள்ள வச்சுக்கணும். அப்புறமா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அதே கிருமி உள்ள வந்தா இம்மிடியேட்டா ஓ இந்த கிருமி தானே நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன், உடனே போய் என்ன பண்ணுங்களா அதை போய் தாக்கி அழிச்சிருங்களா. அப்ப சகோதர சகோதரிகளே இந்த மாதிரி ஒரு அடிப்படையில தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க தடுப்பூசி, என்னங்களா இந்த மாதிரி ஒரு வகையில உருவாக்கி இருக்காங்க தடுப்பூசி. சகோதர சகோதரிகளே இந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா நம்ம பார்க்கும்போது போன நூற்றாண்டுல ரொம்ப ஒரு நோயில வந்து அதிகமான பேர் செத்து போயிட்டாங்க. அது எந்த நோய் தெரியுங்களா? பழைய காலத்துக்கு ஆளுகள் இருந்தா தெரியும் பாத்தீங்களா, சொல்றாங்க அம்மை. என்ன அம்மை? என்ன அம்மைனா பெரியம்மை. பெரியம்மை வந்ததுனால அநேக ஜனங்கள் இறந்து போயிட்டாங்க. அப்போ இந்த எட்வர்ட் ஜென்னர் அவர் தான் இந்த தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சாரு. அவர் என்ன பண்ணாரு, ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாடுகளுக்கு மடியில புண்ணு நோய் வரும். மாடு மடி இருக்கு இல்லைங்களா, அந்த மடி வந்து புண்ணு புண்ணு ஆகிற ஒரு நோய் இருக்கு. அது ஒரு நோய், அது அந்த அந்த வைரஸ் அது அது அந்த தாக்குச்சுன்னா மாடுனுடைய மடியெல்லாம் என்ன புண்ணாயிடும். இப்போ இந்த இந்த வைரஸ் ஆளுகளுக்கு தாக்கும் போது அப்படியே போய் இருந்துக்கலாம், தாக்கி இருந்துக்கலாம். இந்த வைரஸ் தாக்கப்பட்ட ஆளுகளுக்கு பெரியம்மை நோயுடைய வைரஸ் வந்து தாக்குறது இல்லைங்களா, அதை கண்டுபிடிச்சாருங்களா. இந்த மாடு புண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த வைரஸ் தாக்கப்பட்ட ஆளுகளுக்கு பெரியம்மை நோய் என்ன ஆகுறது இல்லைங்களா, அந்த வைரஸ் வந்து தாக்குறது இல்லைங்களா. ஓ இப்படி வர இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிச்சு இந்த வகையில என்ன பண்ணாருனா தடுப்பூசி அந்த அவர் கண்டுபிடிச்சார். அப்ப தடுப்பூசி என்ன பண்ணுவாங்கன்னா சகோதர சகோதரிகளை ஏற்கனவே இப்ப குழந்தைகளுக்கு போடுறாங்க இல்லைங்களா டிபிக்கு காச நோய் தடுப்பூசி, இதெல்லாம் என்னன்னா ஆக்சுவலா அது மருந்து கிடையாது, அந்த நோய் கிருமி. டிபி கிருமியும் குழந்தைகளுக்கு சின்ன பச்சை குழந்தைகளுக்கு என்ன பண்றது, வீரியம் குறைந்த அந்த கிருமி உள்ள அனுப்புறது. உள்ள அனுப்புன உடனே என்ன பண்ணும், விரதத்தில் இருக்கிற வெள்ளையணுக்கள். அதுக்குதான் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்ட உடனே காய்ச்சல் வரும். ஏன்னா அந்த காய்ச்சல் வந்து சண்டை நடந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். உள்ள வெள்ளையணுக்களுக்கும் இந்த டிபி கிருமிக்கு என்ன நடக்குது, சண்டை நடக்கு, காய்ச்சல் வரும். அப்ப கடைசி எது ஜெயிக்கணும், அது வீரிய கம்மியான கிருமி தானே, அப்போ வெள்ளையணுக்கள் ஜெயிச்சிடும். ஜெயிச்சாலும் அந்த அந்த டிபியினுடைய கிருமியுடைய தன்மையை அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கோம், அப்படியே வச்சுக்கோம். அது அதனுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த டிபி கிருமி எப்படிப்பட்ட டிபி கிருமி வந்தாலும் உடனே தாக்கி அழிக்கும். அதனாலதான் தடுப்பூசி போட்டாச்சுன்னா அந்த நோயே வராது. அந்த மாதிரி இந்த அடிப்படையில் என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு சகோதர சகோதரர் தடுப்பூசிகள் செஞ்சு வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப பெரிய அளவில் நமக்கு பாடமா இருக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய பாடமா இருக்கு. ஏன்னா அதை சொல்லாரு, இப்ப இந்த மாதிரி ஒரு நோய் தடுப்பு சக்தியை இப்ப ஒருத்தருக்கு ஒரு நோய் வந்துதான் அது சரியாகணுங்கிறது இருக்குது. ஆனா ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அந்த ஆன்டிபாடிஸ் இருக்கு இல்லைங்களா, நோய் தாக்கப்பட்ட அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கிற வெள்ளையணுக்கள் ஆன்டிபாடிஸ், அந்த அந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணலாம்னா நோய் தாக்காம இருக்கிறவரு கூட சேஞ்ச் பண்ணலாங்கிறார். அப்போ அந்த ஆன்டிபாடிஸ் எடுத்து அந்த அந்த நோய் வந்து போராடி அந்த ஞாபக சக்தி இருக்கிற வெள்ளையணுக்களை அந்த சரீரத்திலிருந்து நோய் வராம இருக்கிறார் இல்லைங்களா அந்த சரீரத்துக்கு மாத்தலாங்கிறார். இது மாத்தலாம். அப்ப இந்த ஆன்டிபாடிஸ் இன்னொரு ஆளுக்கு அது மாத்தும் போது அந்த அவரு என்ன பண்ணிக்குவாருனா நோய் வராமலேயே எதை வாங்கிக்குவாருங்களா, நோய் வராமலே எதை வாங்கிக்குவாருனா இந்த எதிர்ப்பு சக்தியை வாங்கி வச்சுக்குவாரு, வெள்ளையணுக்களை வாங்கி வச்சுக்குவாரு. அப்ப வாங்கி வச்சுட்டாக்கா அவர் லைஃப் லாங்கா எந்த ஒரு பிரச்சனை அவருக்கு வரவே வராரு. அப்ப சகோதர சகோதரிகளே இது ஆவிக்குரிய காரியத்துல பெரிய விஷயமா இருக்குது. அப்ப சகோதர சகோதரிகளே நம்ம தானவராக இயேசு கிறிஸ்து சகோதர சொல்லி இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல முதன் முதலா சகோதர சொல்ல ஓடினவர் யாரு என்று பார்க்கும் போது நம்ம தானவராக இயேசு. அப்போ அவரு அவருக்கு வராத சோதனைகள் ஏதாவது இருக்குதா, அவருக்கு வராத சோதனைகள் ஏதாவது இருக்கு என்று பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே சாத்தான் பல வகையில் அவர் என்ன பண்ணிட்டாரு, பல வகையில் அவரை சோதனை பண்ணிட்டாரு. சகோதர சகோதரிகளே எதை பார்க்கும்போது அவர் அடிப்படை தேவைகள் சோதிச்சிட்டாரு. அதனாலதான் பார்க்கும்போது அவரு அவரு அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் அவர் அந்த பரிபூர்ண மனிதனுக்கான அந்த சக்தியை வாங்கி வச்சிருந்தாலும் அவர் தன்னுடைய சுயநலத்துக்காக அது ஒருபோது என்ன பண்ணலீங்களா பயன்படுத்தல. ஏன்னா சகோதர சகோதரிகளே பெரிய காரியம் இருக்கு. ஏன்னா நாளைக்கு நீனு நாங்களும் சொல்லிக்க கூடாது ஆண்டவர் பார்த்து நீங்க சூப்பர் நேச்சுரல் பவர் வச்சிருந்தீங்க அதனாலதான் நீங்க ஜெயிச்சீங்க. ஆனா அதனாலதான் என்ன பண்ணாரு ஆண்டவர், அவர் அதை வச்சிருந்தாலும் அதை என்ன பண்ணல, அவர் தனக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக ஒருபோதும் பயன்படுத்தல. ஏன்னா அவர் சகோதரருக்காக அவர் முதல்வரா இருக்கிறது அவருக்கு அவசியமா இருந்துச்சு. அப்படின்னு என்னன்னா இன்னைக்கு நாம சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள், இன்னைக்கு நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில எதிர்கொள்கிற பிரச்சனைகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோமோ அதே மாதிரி அவரும் எதிர்கொள்வார். அவருக்கு விசேஷமா ஒரு காரியம் ஒரு சக்தி ஒரு பலமா அது இருந்துச்சு, ஆனா அதை பயன்படுத்தல. நம்ம மாதிரியே அவர் என்ன பண்ணாரு அந்த காரியங்களை அவர் பேஸ் பண்ணாரு. பசி வந்தா பசியோடு இருந்தாரு, அவருக்கு முடியும் கல் அப்பமாக்க முடியும் ஆனா செய்யல. ஏன்னா நம்மனால முடியாதே, சபையினால முடியாதே, அப்ப நாமும் இந்த சபைக்கு எடுத்துக்காட்டா இருக்கும்போது நாமளும் அப்படிதான் இருக்கணும்னு செஞ்சாரு. ரொம்ப அருமையாக அந்த காரியத்தை பேசியிருக்காரு. அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது கர்த்தர் அநேக ஒரு பார்க்கும்போது அந்த ஆவிக்குரியவர் இந்த உடன்படிக்கை நிறைவேற்றும் போது சகோதர சகோதரிகளே அந்த எதிர்ப்புகள் வரும்போது எப்படி அந்த எதிர்ப்புகளை சமாளிச்சாரு, அவமானப்படுத்தும் போது அந்த அவமானத்தை எப்படி சகிச்சாரு, அப்புறம் இன்னும் வந்து பார்க்கும்போது அவரை அடிக்கும் போது அந்த அடியை எப்படி அவரு சகிச்சு வாங்கிட்டாரு, இன்னும் அவரை வந்து துன்பப்படுத்தும் போது அதை பொறுமையோடு எப்படி எதிர்கொண்டாரு? இன்னும் சாத்தானால பலவிதமான அந்த சோதனைகள் வரும்போது அந்த சோதனைகள் எப்படி எல்லாம் ஜெயிச்சாரு? அதனாலதான் சகோதர சகோதரிகளே, அவர் சபைக்கு எப்படி இருக்கிறாருனா அவர் தலையாக இருக்கிறாரு. அப்புறம் இந்த காரியங்கள் எல்லாம் அவர் தன்னந்தனியாக ஒண்டியா என்ன பண்ணாரு, அவர் செஞ்சாரு. இப்போ விஷயத்துக்கு வரலாம், இந்த மாதிரிலாம் செஞ்சதுனால இப்ப அவருடைய ரத்தத்துல என்ன இருக்குதுங்களா, அதெல்லாம் எல்லாம் எனக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆகி கரெக்டா இருக்குது. இப்போ யாராவது வந்து அடிச்சாக்கா அந்த 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 சோதனை வரும்போது எப்படி நம்ம நடந்துக்கணும்னு அந்த அந்த மெமரி யாருக்கு, யாருடைய ரத்தத்துல இருக்கு? ஆண்டவருடைய ரத்தத்துல இருக்குது சகோதர சகோதரிகளே. அந்த சோதனைகளை எப்படி ஃபேஸ் பண்றது, அந்த சோதனைகளை எப்படி ஜெயிக்கிறது, அவமானப்படும் போது, துப்பப்படும் போது, கேவலமா நடத்தும் போது, இந்தியான பேச்சுக்களுக்குள்ள போகும்போது எப்படி எல்லாம் நடந்துக்கிறது, அது எப்படி வெல்வது, இது சம்பந்தமான மெமரி எதுக்குள்ள இருக்கு? அவருடைய விரல, அதாவது அவருடைய பிளட்ல இருக்கு. இப்ப நாமோ சபை என்ன பண்றோம்னா சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம அந்த சூழலுக்குள்ள போய் தான் அந்த எதிர்ப்பு சக்தியை பெறணுங்கிறது இல்ல. இப்ப நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், ஈஸியா என்ன பண்ணலாம், அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், அந்த சக்தியை வாங்கிக்கலாம். அதுக்குள்ள இருக்கிற ஆன்டிபாடிஸ் நம்ம வாங்கிக்கலாம். அவருடைய ரத்தத்தை நம்ம பானம் பண்ணும்போது அப்ப அவருடைய ரத்தம் யாருக்குள்ள வந்துடும், அந்த ஆன்டிபாடிஸ் யாருக்குள்ள வந்துடும், நமக்குள்ள வந்துடும். இப்ப நமக்குள்ள வரும்போது சகோதர சகோதரிகளே, அப்ப நமக்கு கர்த்தர் மாதிரியா சோதனை வரும்போது என்ன பண்ணுவோம், ஓ இந்த சோதனையா, உடனே போய் இந்த மாதிரிதான் என்று சகோதர சகோதரிகளே, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுவதன் மூலமாக சகோதர சகோதரிகளே நாம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம வாங்கிக்கலாம். சகோதர சகோதரிகளே நம்ம ஒரு வசனம் நீங்க வாசிக்கலாம், ரொம்ப அருமையான ஒரு வசனம், ஒன்னு நாலாம் அதிகாரம் நாலாம்.
நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாகிறாதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தை ஜெயிச்சீர்கள், ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கணும் உங்களில், அதான் சொல்றார். உங்களில் நமக்குள், நமக்குள் யார் இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, ரத்தத்தை என்ன பண்றோம், நம்ம பானம் பண்ணும்போது அவருடைய ஜீவன் யாருக்குள்ள வருது, நமக்குள்ள வருது. அப்ப நமக்குள்ள வரும்போது நமக்குள்ள யார் இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கிறாரு. அப்ப கர்த்தர் இருக்கிறதுனால அந்த சோதனைகள் எப்படிப்பட்ட சோதனை இருந்தாலும் நம்ம என்னால என்ன பண்ண முடியும், நம்ம ஜெயிக்க முடியும். சகோதர சொல்ல ரொம்ப அருமையாக அந்த காரியத்தை அங்க பேசியிருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 12:11.
மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
அப்ப யாரால ஜெயிச்சங்களா, ஆட்டுக்குட்டி மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயிச்சார்கள். அப்ப சகோதர சகோதரர்கள், நம்ம மெமோரியல் நம்ம நினைவு கூறும் போது சகோதர சகோதரிகளே, அப்ப கண்டிப்பாக கர்த்தர் இன்னைக்கு நமக்குள்ள எப்படி இருக்கிறார் என்பதை என்ன பண்ணும், நம்ம கண்டிப்பா நம்ம சிந்திக்கணும் சகோதர சகோதரிகளை. அதே சமயத்தில் இன்னைக்கு ஏன்னா கர்த்தர் அவர் அந்த பாதையில அவர் முதன் முதலாக நடந்து போனதுனால எங்கெங்கெல்லாம் கஷ்டம் இருக்கு, எங்கெங்கெல்லாம் வலிக்கும், எந்தெந்த துன்பங்கள் எப்படிப்பட்ட லெவல்ல இருக்குது, அதெல்லாம் அவர் என்ன பண்ணிருக்காரு, நல்ல அனுபவம் வாங்கியிருக்கிறாரு. நல்ல நீங்க நம்ம வந்து கர்த்தரை பார்த்து நம்ம இந்த கேள்வியை நம்ம கேட்கவே முடியாது. ஏன்னா எனக்கு வந்திருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்தா தெரியும், அது கேட்கவே முடியாது. ஏன்னா நம்மளை விட என்ன பண்ணிருக்கிறாரு, அதிகமா வாங்கியிருக்கிறார் எல்லா வகையிலும், நம்மளை விட அதிகமா என்ன பண்ணிக்கிறாரு, அவர் சோதிக்கப்பட்டு அந்த கஷ்டங்களுக்குள்ள போயிருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் போது அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது மனசு என்ன கஷ்டப்படுவோம், என்ன பாடுபடும் அவருக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு நமக்கு அவர் எப்படி இருக்கிறார், நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு அவர் தயாரா இருக்கிறார். சகோதர சகோதரர், நீங்க வசனங்கள் நீங்க வாசிக்கலாம்.
அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார்.
அப்போ ஏன்னா அவர் அங்க சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் சோதிக்கப்படுபவர்களுக்கு எப்படி இருக்கிறார், உதவி செய்வதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். சகோதர சகோதரர், இன்னொரு வசனம் எபிரேயர் 4:15.
நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும்.
அந்த பாயிண்ட் தான், எல்லாவற்றிலும் நம்மை போல் என்ன இருக்கிறாருங்களா, அதான் நம்ம பார்க்கும்போது அவர் தன்னுடைய சூப்பர் நேச்சுரல் பவர் ஒருபோது எங்கேயும் பயன்படுத்தல. ஏன்னா நம்ம மாதிரியே ஃபேஸ் பண்ணார், அவரு நம்ம மாதிரியே ஃபேஸ் பண்ணார், எல்லாத்தையும் சந்திச்சார். ஆனா அவருக்கு என்ன இருந்துச்சு, என்ன இருந்துச்சு அவருக்குள்ள, பலம் இருந்துச்சு, அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இருந்துச்சு. அவர் நினைச்சாருன்னா அவரை கம்ஃபர்ட் பண்றதுக்கு, அவர் அந்த பிரச்சனைல இருந்து விடுதலையாகிறதுக்கு அவர் அதை பயன்படுத்தலாம். ஆனா அவர் ஒருபோது என்ன பண்ணல, அதை பயன்படுத்தல. ஏன்னா அவர் நம்மை போல என்ன இருக்கிறாருங்களா, சோதிக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா நம்ம அந்த அது இல்லையே, அப்ப நம்முடைய தலை அவராச்சே, அப்ப நம்மளுக்கு மாடலா இருக்கணும் இல்லைங்களா. அவர் சகோதர சொல்ல எந்த வகையிலும் அது அது பயன்படுத்தல சகோதர சகோதரிகள். அப்போ நம்ம பார்க்கும்போது பாருங்க, நம்மை போல சோதிக்கப்பட்டு அங்க பார்க்கும்போது பாவம் இல்லாதவரா இருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு அங்க இருக்கிறார் சகோதர சகோதரிகளே, அங்க நம்ம பாக்குறோம். சோ அப்ப இப்படியாக சகோதர சகோதரிகளே, அப்ப கர்த்தர் இன்னைக்கு அவர் அவர் மூலமாக நம்ம சகோதர சகோதரிகளே, ஏன்னா ஜீவன் வாங்கிக்கிறோம், அப்புறம் என்ன சுத்திகரிப்பு வாங்கிக்கிறோம், அப்புறம் என்ன வாங்குறோம் நோய் எதிர்ப்பு சக்தி வாங்கிக்கிறோம், எல்லா வகையிலும் அவருடைய ரத்தத்தினால நம்ம இன்னைக்கு நம்ம வாங்கிக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, என் ரத்தத்தை நீங்க என்ன பண்ணுங்க, பானம் பண்ணுங்கள் சகோதர சகோதரிகள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னும் நம்ம இந்த பாட துவங்கும் போது ஒரு சம்பவம் சொன்ன இல்லைங்களா, அதை நினைச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம பாட துவங்கும் போது என்ன சம்பவம்னா, அந்த பொண்ணு அந்த ஆக்சிடென்ட்ல விபத்துல சிக்கின பொண்ணு எப்படி அட்மிட் பண்ணப்பட்டுச்சு, ரத்தமெல்லாம் அதிகமா வெளியே என்ன லாஸ் ஆகி போச்சுங்களா, ரத்தமெல்லாம் அதிகமா லாஸ் ஆகி சகோதர சகோதரிகள் அந்த ரத்தம் இழந்து அந்த பொண்ணு வந்து சாகுற நிலை, உன்னை விட்டா என்ன ஆயிரும், அந்த பொண்ணு செத்து போயிரும், பல்சலா ரொம்ப வீக் சாகுற நிலையில உடல் எப்படி இருக்கு, அந்த உடல் ரத்தம் அதிகமா போனதுனால மெழுகு மாதிரி அப்படியே வெளுத்த நேரத்துல கொண்டு போய் அவர் செத்த நிலையில அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன அனுப்புனா, ரத்தம் அனுப்பும்போது அந்த பொண்ணு லாஸ்ட் என்ன ஆயிடுச்சுங்களா, குழச்சிக்கிச்சு சகோதர சகோதரில. அந்த பொண்ணு வேற யாரு, யாரும் இல்ல, அந்த பொண்ணு யார பத்தி பேசி, அது நம்ம தான் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு சகோதர சகோதரி, இன்னைக்கு நம்ம ஆதாமினுடைய வம்சத்துல நம்ம பிறந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆதாமுடைய வம்சத்துல என்ன இருக்கிறோம், நம்ம பிறந்திருக்கிறோம். அப்போ நம்முடைய ரத்தம் இன்னைக்கு நம்ம உடல் இருக்கு இல்லைங்களா, ரத்தம், இந்த ரத்தம் வந்து ஜீவன் இருக்குது. ஆனா எப்படி தெரியல இருக்குது, அப்படி பார்க்கும்போது மறித்த நிலையில் இருக்குது. நம்மளாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், நம்ம சத்தியத்துக்குள்ள வராதுக்கு முன்னாடி எப்படி இருந்தங்களா, அதான் சொல்றாரு நம்ம செத்த நிலையில அந்த பொண்ணு மாதிரி இருந்தோம். நீங்க பாருங்க உண்மை, நீங்க இப்ப நீங்க பாருங்க ஆதாம் மூலமா வாங்கின இந்த சரீரம் சகோதர சகோதரிகளே, இந்த சரீரத்தில் ஓட ரத்தம் எவ்வளவு நாளைக்கு ஓடும், எவ்வளவு நாளைக்கு ஓடும் பாக்கும்போது நீங்க ரத்தம் பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, நல்லா கொஞ்சம் ஒரு 20-25 வயசு பசங்களுக்கும் ரத்தம் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா பக்காவா நல்லா இளம் சிவப்பா இருக்கும். அதே வந்து ஒரு 60-55 வயசு இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தை பாருங்க கலர் என்ன இருக்கும், அவங்களுடைய ரத்தம் வயசானவங்களுடைய ரத்தம் எப்படி இருக்குன்னா கருப்பு சிவப்பா இருக்கும், கருஞ்சிவப்பா இருக்கும். ஏன் கருஞ்சிவப்பாகுது, ஏன் கருஞ்சிவப்பாகுதுன்னா சகோதர சகோதரிகளே ரத்தம் கெட்டு போச்சு, ரத்தம் எதை நோக்கி போயிட்டு இருக்குது, சாவு மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம ஆதாம்னால் வாங்கின அந்த இந்த சரீரத்தில் இருக்கிற ரத்தம் எப்படி இருக்குதுன்னா இது மறித்த நிலையில் இருக்குது. அதனாலதான் நம்ம அந்த பொண்ணு மாதிரி செத்த நிலையில் இருந்தோம், மறித்த நிலையில் இருந்தோம் சகோதர சகோதரிகளே. இப்ப நம்ம ஆணுக்குள்ள வரும்போது இப்ப யாருடைய ரத்தத்தை நமக்குள்ள வருது, ரத்தம் நமக்குள்ள வரும்போது ஆண்டவருடைய ரத்தம் நமக்குள்ளாக அது உள்ள வரும்போது நமக்கு என்ன கிடைச்சதுன்னா ஜீவன் கிடைச்சது. என்ன மாதிரி ஒரு பெரிய பாயிண்ட் பேசியிருக்காரு. அதனாலதான் அந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம், குலோசேரி 2:13 வசனம்.
உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து.
உங்கள் பாவங்களிலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை, நம்ம மரித்த நிலையில இருந்தோம், இப்படிதான் இருந்தோம், செத்த நிலையில தான் இருந்தோம். அந்த பொண்ணு மாதிரி அட்மிட் விட்டா குற்றுயிர் குலையர் போயிடும். அந்த மரித்த நிலையில நம்ம இருந்தோம், அந்த மாதிரி இருந்த உங்களை அவரோட கூட உயிர்ப்பித்து, அவரோட கூட உயிர்ப்பித்து உங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து. இன்னைக்கு நம்மளே ஜீவனுள்ளவர்களாக என்ன பண்ணிக்கிறார் கர்த்தர் நீங்க வச்சிருக்கிறாரு சகோதர சகோதரிகளே. அது இது ரகசியன்ட்டார் இன்னும் அது நீங்க குலசீர் 1:27
பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம்.
கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இன்னைக்கு புது சிருஷ்டி ஜீவன் யாரு உங்களை வச்சிருக்கிறார், இன்னைக்கு கர்த்தர் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு. அதனாலதான் அவர் தலை, நாம எப்படி இருக்கிறோம், நம்ம சரீரம். இன்னைக்கு புது சிருஷ்டி ஜீவன் யார் மூலமா கிடைச்சது, கர்த்தர் மூலமா தான் கிடைச்சது. இல்லைன்னா நாம கூட யார் மாதிரி தான் இருந்திருப்போம், பார்க்கும்போது உலக ஜனங்கள் அந்த பொண்ணு மாதிரி தான் இருந்திருப்போம், சகோதர சகோதரிகளே, ரொம்ப அருமையாக அந்த காரியம் பேசியிருக்கிறாரு. அப்போ சகோதர சகோதரிகளே, அப்ப கண்டிப்பாக நம்ம அந்த நினைவு கூறுதல் நாள்ல அவருடைய ரத்தத்தை நம்ம, அதாவது அந்த பாத்திரத்தை நம்ம பானம் பண்ணும் போது கண்டிப்பா இந்த காரியங்கள் என்ன பண்ணும், கர்த்தர் மூலமாக நம்ம பெற்றிருக்கிற இந்த சிலாக்கியங்களை நம்ம சிந்தித்து பார்க்கிறோம். கர்த்தர் மூலமாக நம்ம வாங்கியிருக்கிற இந்த பெரிய சிலாக்கியங்களை நம்ம நினைவு கூறுகிறவர்களாக நம்ம இருக்கணும் சகோதர சகோதரிகளை என்று நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் ரொம்ப, அதாவது ஆதிகால சபையில ஒரு பிஷப் இருந்தாங்க, ஒரு கண்காணி, அவர் வந்து இந்த மெமோரியல் டைம்ல இந்த நினைவு கூறுதல் பண்ணும் போது இந்த என்ன ஒரு வார்த்தைகளை அவர் சொல்றாருன்னா அது எழுதியிருக்காங்க, அது ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்குது. அப்ப அவர் என்ன வார்த்தைகளை அவங்க சபைக்கு வந்து அவர் சொல்லியிருக்கிறாருன்னா, சகோதர சகோதரிகளே, அதாவது இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்பதற்காக அவர் நம்ம மாதிரியே ஆனாருங்களா, இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்பதற்கு என்ன ஆனாரு, நம்ம மாதிரி ஆனாரு. ஏன்னா நம்ம மாதிரியே அவன் வந்தாதான் நம்மளை என்ன பண்ண முடியும், மீட்க முடியும். ஏன்னா பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் என்ன ஆனாருங்களா, ஏன்னா அப்படி வந்தாதான் அந்த மீட்பு வந்து கொடுக்க முடியும். அப்போ அங்க சொல்றாரு, அப்ப இயேசு கிறிஸ்து நாம் என்னவாக இருக்கிறோமோ அதே மாதிரி அவரு வந்தாரு. அப்ப நாம இன்னைக்கு மாம்ச ரத்த உடையவராக இருக்கிறோம், அதே மாதிரி இயேசு கிறிஸ்து மாம்ச ரத்த உடையவராக அவரு வந்தாரு. நாம் என்னமா இருக்கிறோமோ அதே மாதிரி அவரு வந்தாரு. இப்ப அடுத்தது என்னன்னா, அது எதுக்காக வந்தாரு அப்படின்னா, நாம அவர் மாதிரி மாறுறீங்களா சொல்ல, அவர் அதான் சொல்றாரு, அவர் நம்மளை மீட்பதற்காக நம்ம மாதிரி வந்தாரு. ஏன் வந்தாருன்னா, நாம் அவர் மாதிரி மாறணும், அதுக்காக வந்தாருங்களா சகோதர சகோதரிகளை. சோ ரொம்ப அருமையாக அந்த காரியங்கள் அங்க இருக்கு. அப்ப சகோதர சகோதரி, இன்றைக்கு கண்டிப்பா வந்து நம்ம யாரிடத்திலிருந்து அந்த ஜீவன் வாங்கிட்டோம் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட இருந்து அந்த ஜீவன் நமக்கு அங்க கிடைச்சிருக்குது என்பதை நம்ம நினைவு கூறணும். அதே சமயத்துல நம்ம அந்த நினைவு கூறும் போது அந்த சடங்கு நம்ம பண்றோம் இல்லைங்களா, அப்பம் மற்றும் திராட்சை ரசம். சோ அப்ப அதுல வந்து நம்ம அது நம்ம அந்த செய்யும் போது அந்த காரியங்களை நம்ம சாப்பிடும் போது புசிக்கும் போது சகோதர சகோதரிகளை அதை நம்ம என்ன வெளிப்படுத்துறோம்னா, நமக்குள்ள ஆவிக்குரிய விஷயங்கள் இருக்கு. நமக்குள்ள என்ன இருக்குன்னா ஆவிக்குரிய, அதாவது இந்த ஆவிக்குரிய காரியங்கள் இது நிஜமானது. நமக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய காரியங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள், இது நிஜமான காரியங்கள். இப்ப இதுவரைக்கும் நம்ம பேசணுங்களே அவருடைய ரத்தம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இது உண்மையாலும் நிஜமான விஷயம் தான். இது லிட்டரலா இல்லைனாலும் கூட ஆவிக்குரிய ரீதியில் எப்படி இருக்குது, இது நிஜமான விஷயங்கள். ஆனா ஆவிக்குரிய நிலையில் இருக்கனால வெளிப்படைய என்ன ஆகாது, தெரியாது. ஆனா இது உண்மையாலுமே எப்படிப்பட்ட காரியங்கள், இதெல்லாம் நிஜமாக நமக்குள்ளாக இருக்கிற நிஜமான காரியங்கள் சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம நமக்குள்ள ஆவிக்குள்ள ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற நிஜமான காரியங்களை அந்த அப்பமும் திராட்சை ரசம் சாப்பிடுவதன் மூலமாக நம்ம மாம்சத்துல அது வெளிப்படைய என்ன பண்றாங்களா, அதை அறிக்கை எடுக்கிறோம். அதுதான் அந்த அங்க அங்க சொல்றாரு, அதான் அங்க சொல்ல. அப்போ அப்பவும் திராட்சை ரசம் சாப்பிடுவதன் மூலமாக நம்ம என்ன நம்ம அதை அறிக்கை செய்யறோம்னா, எந்த வெளிப்படுத்துறோம்னா, நமக்குள்ள நடந்து கொண்டிருக்கிற நமக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய நிஜங்களை மாம்சத்தின் என்ன பண்றோம், அதை வெளிப்படையாக என்ன பண்றோம்னா அது தெரிவிக்கிறோம் சகோதர சகோதரிகளை. இது நம்ம அங்க நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. அதே சமயத்துல இன்னும் நம்ம பாடத்துல பார்க்கும்போது அந்த நம்ம அந்த அப்பத்திலையும் அந்த பாத்திரத்திலையும் நம்ம கண்டிப்பா வந்து நம்ம பங்கு பெறும்போது கண்டிப்பா கர்த்தர் மூலமாக நம்ம கிடைச்சிருக்கிற சிலாக்கியங்களை என்ன பண்ணும், கண்டிப்பா நம்ம நினைக்கணும், கண்டிப்பா நம்ம சிந்திக்கணும். அவர் மூலமா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஜீவன் கிடைச்சிருக்குது. அவர் மூலமா என்ன கிடைச்சிருக்குது, இது வரைக்கும் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. இன்னும் நமக்கு அவர் மூலமாக நமக்கு என்ன கிடைச்சிருக்குது, அந்த சோதனைகளையும் அந்த பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதற்கு அந்த ஒத்தாசை கிடைச்சிட்டு இருக்குது. அப்புறம் அவர் மூலமா நமக்கு பாவங்களை மன்னிப்பதற்கு அந்த கிருபைகள் இனி வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்குது, கிடைச்சிட்டு இருக்குது. இனி வரைக்கும் கர்த்தர் நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பரிந்து பேசுகிறார். அவர் வெளியேறப்பட்ட ரத்தம் அந்த ரேன்சம் வச்சிருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம அப்பமும் பாத்திரமும் சாப்பிடும் போது அவர் மூலமாக அந்த கிடைத்திருக்கிற கிருபைகளை நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கணும், அதை நினைவு கூறணும், நம்ம சிந்தித்து பார்க்கணும் சகோதர சகோதரிகளை. அப்போ அப்போ இதுதான் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம எவ்வளவு நம்ம அதை நம்ம நினைச்சு பாக்குறோமோ அந்த அளவு நமக்கு என்ன கிடைக்கணும், ஒரு பலன் கிடைக்கும். அது நம்ம லாஸ்ட் ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம். இந்த ரத்தம் வந்து லிட்டரலாவே ரத்தம் வந்து எங்க திரைங்கள உருவாகுது, ரத்தம் வந்து எந்த எந்த நம்ம உடல்ல எந்த பகுதியில் உருவாகுது ரத்தம் பாத்தீங்களா, எலும்பு எலும்பு மஜ்ஜை இல்லைங்களா, எலும்பு மஜ்ஜை. அப்ப எலும்பு மஜ்ஜை எலும்பு எதுக்கு அடையாளமா இருக்கு, விசுவாசம். அப்படின்னா இந்த அப்பமும் அந்த ராஜராசம் சாப்பிடும் போது இது எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ, இந்த காரியங்களை எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ, இந்த காரியங்களை எவ்வளவு நம்புறோமோ, அந்த அளவு நமக்குள்ள என்ன ஆகும், அப்படின்னா அந்த ரத்த ஊறு அப்படின்னு என்னத்தனா அந்த ஆவிக்குரிய காரியங்கள் நமக்குள்ளாக வேலை செய்யும், அந்த ஆவிக்குரிய காரியங்கள் நமக்குள்ளாக பலன் அடையும். ரொம்ப அருமையாக அந்த பாயிண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் நம்ம நேரடியா இல்ல, எல்லாமே ஆவிக்குரிய ரீதியில் இருக்கு. அப்போ அந்த அப்பமும் திராட்சை ரசம் கர்த்தருடைய பலியை நம்ம எந்த அளவு விசுவாசிக்கிறோமோ, எந்த அளவு நம்புறோமோ, அந்த காரியம் எவ்வளவு நம்ம உணர்ந்து பார்க்கிறோமோ, அந்த அளவுல நமக்குள்ளாக என்ன ஆகும்னாக்கா அந்த காரியங்கள் நமக்குள்ளாக வேலை செய்யும், அந்த காரியங்கள் நடக்கும். அப்போ அன்பானவர்களை இது குறித்து நம்ம சிந்தித்து அந்த பாஸ்கா வந்து நம்ம அனுசரிக்க தேவன் தாம் கிருபை செய்வராக. இந்த ஒரு வாய்ப்பில் உங்களுக்கு நான் கிடைச்சதுக்காக சகோதர சகோதரிகள் சபையார் உங்கள் அனைவருக்கும் நான் கிறிஸ்துக்குள்ளான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.